ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிநாயமேனி அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே பூதம் சரஸ்ய மஹதாத்வய பட்டநாதன் ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹன் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறம் அடிபணிந்துந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுதன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஹ ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோணயாதி பராம்கதிம் யப்பிபன் சததம் ராமசரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராசேதசம கல்மஷம் கோஷ்பதி கிருதவாராசிம் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகீசோக நாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருத துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூதமுக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தார் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் கூறி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரும் புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளை புளையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தாம் தலையறுக்குண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவின் இரண்டெழுத்தினால் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராசேதசாத் ஆசீத்து சாக்ஷாத் ராமாயணாத்மனஹ ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. இற்றுத்தாய் வனம் போகே என்றிட மாற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமிலாதானை பாடிப்பர சீதை மணாளனை பாடிப்பற. அந்த காலத்திலெல்லாம் பெரிய என்டர்டைன்மெண்ட் எது அப்படின்னா பக்தி பகவான் அதுதான். அதனாலதான் இத்தனை விதமான கோவில்கள் இத்தனை விதமான உற்சவங்கள் இத்தனை விதமான பண்டிகைகள் பாரத தேசம் மட்டும்தான் பக்திய பகவான ஹாபியா என்டர்டைன்மெண்டா லைஃபோட பேசிக் நீடா வச்சிருக்கிற ஒரே தேசம். இங்க பகவான் இல்லாம வாழ தெரியாது. மற்ற மதங்கள்லாம் இங்க ஜீவிச்சின்றிருக்கு அப்படின்னாலே காரணம் இங்க தெய்வம் இல்லாமல் எதுவுமே தெரியாது. காத்தால எழுந்ததுலேருந்து சுப்பிரபாதத்திலேருந்து சாயங்காலம் சந்தியாவந்தனத்திலேருந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேருந்து எல்லாத்துக்குமே தெய்வம் தான் இங்க அஸ்திதான். இந்த தேசத்தை பல பேர் ஆண்டிருக்கா, முகம்மதியர்கள் ஆண்டிருக்கா, பிரிட்டிஷ்காரா ஆண்டிருக்கா, எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இங்க தெய்வ விஷயம் அது பாட்டுக்கு நடந்துருக்கும். எந்த காலத்திலையும் தெய்வ விஷயத்துக்கு குறைபாடு அப்படின்னு கிடையாது. முகமதுகள் ஆண்ட காலத்திலையும் வேத பாடசாலை இருந்தது, பிரிட்டிஷ்காரர் காலத்திலையும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் வேதம் இருக்கும். ஏன்னா மனுஷாலே உண்டாக்கப்பட்டதில்லை வேதம், இது ஸ்வயம் பகவானுடைய மூச்சு காத்து சாஸ்வதமானது. பிரளயத்துல கூட அழியாதது அப்படின்னா வேதம். சுவாமியோட இருக்கும், திரும்பி சுவாமி கிட்டேந்தே வெள்ள வந்துடும், அத்தனை வசதி வேதம். அப்ப இந்த தேசத்துல பக்தி அப்படின்றது ஆகாரம் போலே, ஆத்மாவுக்கான ஆகாரம் பக்தி. பக்தி பண்றத போல சுலபமான ஒரு விஷயம் வேற எதுவும் இல்லை. அது எல்லாத்துக்கும் பிரயத்தனம் ஜாஸ்தி, டென்ஷன் ஜாஸ்தி, அடுத்தவாளுடைய சகாயம் தேவை. பக்திக்கு யாருடைய சகாயமும் அவசியமே இல்லை. ஆத்துக்கார் சொல்லணும், மாமி ஒத்துக்கணும், பிள்ளைகள் பர்மிஷன் கொடுக்கணும், ஒன்றும் கிடையாது. இப்போ வெளியில போகணும், அதுக்கு போகணும், பணம் செலவு பண்ணணும்னா அதுக்கெல்லாம் அவசியம். மனசுக்குள்ள இருந்துட்டு பகவானை நினைக்கிறதுக்கு யாரோட பர்மிஷன் வேணும்? நம்ம மனசு நம்மளுக்கு எடுக்காம இருந்தா போதும். ஆத்மைவகி ஆத்மனோ பந்துஹு ஆத்மைவகி புராத்மனக, பகவான் கீதையில சொல்றான், நமக்கு நாம தான் பந்து, நமக்கு நாம தான் அனுகூல சத்ரு. இந்த நேரம் இங்க வராம நீங்க பாட்டுக்கு டிவிலையும் உட்காரலாம், அனுகூல சத்ரு நீங்களே தான். இல்ல இல்ல, ராமாயணம் கேட்கணும்னு வந்துட்டு உங்களுக்கு நீங்களே அனுகூல பந்து, வெளியிலேருந்து யாரும் இல்லை. அது நமக்கு நாம ஒத்தாசை பண்ண ரெடியா இருந்தா உலகமே ஒத்தாசைக்கு வரும். நமக்கு நாமே ஒத்தாசை பண்ண ரெடியா இல்லைன்னா உலகம் வராது. லோகம் யார் பிரயத்தனப்படுறாளோ அவளுக்கு தானே ஒத்தாசை பண்ணும். அப்ப நமக்கு நாமே பிரயத்தனப்பட்டுக்கணும். ராமாயணம் ரொம்ப அழகா வாழ சொல்லி கொடுக்கணும். ஏன் இவ்வளவு வருஷம் ராமாயணம் இருக்கணும்? எத்தனையோ கதைகள்லாம் வந்துட்டு காணாம போயிடுது இல்லையா, எத்தனையோ ட்ரெடிஷனே இல்லாம போயிடுது, இன்னைக்கு எத்தனையோ கல்ச்சர் இல்லாம போயிடுது. சிலது மட்டும்தான் ஜீவிச்சுருக்கு, சைனீஸோட கல்ச்சர், ஜாப்பனீஸ் கல்ச்சர், இந்து தர்மத்தோட கல்ச்சர், இந்த கிரீக் எல்லாம் காணாம போயிடுது பாருங்க. அவளுடைய அந்த கலாச்சாரம் பண்பாடெல்லாம் ஏதோ புஸ்தகத்தோட இருக்கு. இன்னி வரைக்கும் நம்முடைய கலாச்சாரம் ஜீவிச்சுருக்கு. என்னன்னா அந்த ஹிந்துவிசத்துக்கு ஒரு ஸ்பெஷிய பலம் உண்டு, இது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. இது முடியறதுன்னு நினைக்கும் பொழுதெல்லாம் ஜம்முன்னு எழுந்து வரும். ஒரு பீரியட்ல புத்த மதம் ஜைனிசம் ஓவர்டேக் பண்ணிட்டு போச்சு. இனிமேல் வேத மதம் இல்லை, வைதிக சித்தாந்தம் இல்லைன்னு நினைச்சா சங்கர பகவத் பாதம் ஒரே ஒரு சுனாமி தான், பக்தி சுனாமி வந்து ஒரு பிறட்டு பிறட்டு போயிடுச்சு. 32 வயசுக்குள்ள புத்த மதத்தை தேசத்தை விட்டே துரத்திட்டார். அகதியா வெளிநாடுகள்ல போய் தஞ்சம் அடைஞ்சுதான் ஜீவிச்சுருக்கு புத்த மதம். தேசத்துல ஒண்ணு பெருசாயி அவ்வளவு வசதி. சனாதனமான தர்மம் இன்னும் என்ன விசேஷம்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இப்ப 21st century நடந்துருக்கு இல்லையா. 50th century வந்தா கூட அந்த காலத்துக்கு வேண்டிய விஷயத்தை கிளீனா சொல்லும். இது அந்த காலம், இது வந்து யூஸ் இல்லை அப்படின்னு கிடையாது. இன்னொரு 50 நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் அப்ப இருக்கிறவாளுக்கும் வேண்டிய விஷயத்த கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் நம்ம தர்மத்துக்கும். அதனாலதான் திரேதாயுகம் எங்க, ராமனுடைய காலம், கலியுகம் 432, இப்பதான் ஒரு 5000 வருஷம் கழிஞ்சிருக்கு. கலியுகத்துக்கு முன்னாடி துவாபரயுகம் 864,000 வருஷம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம் 1296,000 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 869,000 வருஷத்துக்கு முன்னாடி ராம விஷயம். ஆனா ஸ்டில் இன்னி வரைக்கும் கேட்டா ஒரு மன சமாதானம் இருக்கு. இது சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கும் ஒத்து வர்றதானே முக்கியம். காலம் கடந்து ஒண்ணு ஜீவிக்கணும்னா அது காலத்தை கடந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் பொதுவா அழகா சொல்லணும், இல்லாட்டி ஜீவிக்காது. காலம் கடந்து இன்னைக்கு ஜீவிச்சுட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளவு மாடனா வந்தாலும் அந்த மாடனுக்கு தகுந்த மாதிரி விஷயம் சொல்லக்கூடிய ஒரு பலம் வால்மீகி ராமாயணத்துக்கும். அதனாலதான் ராமகதை அவ்வளவு வசதி வசதி வசதி. இப்ப நடுவில் சில வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்தது, எல்லா இடங்கள்லயுமே வேலையெல்லாம் போச்சு, பணத்தட்டுப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்ட போது ஃபாரின்ல எல்லாம் பல பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான், எப்படி ஜீவிக்கிறதுன்னு தெரியாம. ஆனா அந்த சமயத்துல கூட பாரத தேசத்துல வந்தது, ஆனா மனுஷன் அதையும் தாண்டி ஜீவிச்சுட்டோம். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், எப்படி முடியறது இவாளால அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா. ஃபாரின்ல இருந்து வந்து நம்ம தேசத்துல ரிசர்ச் பண்ணி பார்த்தா இவாளுக்கு எப்படி இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கு, இவ்வளவு பெரிய கஷ்டத்துல உலகமே மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்க சமயத்துல இந்த ஜனங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா. பண்ணி பார்த்தால அவ கண்டுபிடிச்சுட்டா, ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கேட்டு 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 வாழ்க்கைனா இவ்வளவுதான், இதுவும் கடந்து போகும், எல்லாம் மாறும், இதுவும் நன்மைக்கே நடப்பது நன்மைக்கே தீர்மானமா இருக்கா, அதனால இவர்களால ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சான். அத்தனை வசதி நம்ம தேசம் சும்மா இல்ல, எல்லாத்தையும் மேற்கரிச்சுண்டு ஜெயிக்கக்கூடிய பலத்தை நம்முடைய பெரியவா நமக்கு கொடுத்திருக்கான். மகாபாரதத்துல யுதிஷ்டர் இவாள் வனவாசம் போறான். அப்ப யுதிஷ்டர் ரொம்ப வருத்தப்படுறாரு, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவா யாரு, நம்ம எல்லாருக்குமே அது ஒரு அகம்பாவம், இது ஒரு அகம்பாவம், அவ்வளோ கஷ்டப்படுறேன், என்ன மாதிரி கஷ்டப்பட்டவா யாருமே இல்லை, என் குடும்பத்தை வசத்ததாக கஷ்டப்பட்டேன், நிறைய சொல்லுவான் கஷ்டப்பட்டேன் 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 கஷ்டப்பட்டேன், இது ஒரு அகம்பாவம், ஒரு செல்ஃப் பிட்டி, சுய பச்சாதாபம், இந்த ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி நாலு பேர் அச்சோ அப்படின்னுட்டோன்னா ஒரே சந்தோஷம் நமக்கு. அதுக்காகவே ரொம்ப உடம்பே முடியல, மனசே சரியில்லை, என்னடா நாலு பேர் அச்சோ பாவம் அப்படின்னு சொன்னா ஒரு சமாதானம். இதெல்லாம் நம்மள நாமள ஏமாத்திக்க கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி யுதிஷ்டன் ரொம்ப வருத்தப்படுறார், நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அப்ப யுதிஷ்டனுடைய குரு சொன்னார், ரொம்பலாம் நீ கஷ்டப்பட நினைச்சுக்காத, உன்னை விட கஷ்டப்பட்டவாள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு யுதிஷ்டனுக்கு அப்ப ராமாயணம் தான் சொன்னார். ராமாயணத்தை கேட்டவொன்னு யுதிஷ்டன் பார்த்தா, சத்தியமா நான் கஷ்டமே படல, இந்த கஷ்டத்தை நானே தான் தெரிவிச்சுட்டேன், ராமன் எவ்வளவு வசதி, ஒரு தப்பும் பண்ணாம வனவாசம் போன ஒருத்தன், இவர் தப்பு பண்ணி வனவாசம் போனார், இவர் யார் சூதாட்டம் ஆட சொன்னார், அதுவும் துரியோதனன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், எனக்கு பதில சகுனி மாமா ஆடுவார்னு. இவாளுக்கு தான் ஒரு வேலைக்காரர் காலியா, கண்ணன் ஒரு வேலைக்காரர் காலியா, எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் தரவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு கண்ணன் என் சேவகன்றார் பாரதியார் சொல்றார். யாருக்கு தைரியம் இருக்கு, யாராவது தெய்வத்தை என்னுடைய சேவகன் சொல்லுவாளா அப்படின்னா பாரதியார் சொல்றார், கண்ணன் என் சேவகன். சத்தியமா கோவில போய் பிரார்த்திச்சுட்டு வந்துடுறோம், நல்லபடியா நடக்கணும், இப்படி ஒரு 10 ரூபா உண்டியல்ல போடுறேன் அப்படின்னு பகவான் ஓடி ஓடி பண்றானோ, எதுக்குறான 10 ரூபாவுக்காக இல்லையா, நம்ம அவன் மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கோம் பாருங்க, விசுவாசத்துக்காக. அப்ப வேலைக்காரன் தானே ஓடி ஓடி கைங்கரியம் பண்ணுவான், அதனால பாரதியார் சொல்ற, நான் கேட்கறதெல்லாம் நடத்தி கொடுக்கறான், அதனாலே கண்ணன் என் சேவகன் அப்படின்னு. ஏகநாதன்ற பக்தருக்கு துவாரகாதீசன் கண்டியா கிருஷ்ணன்ற வேஷத்துல வந்து 12 வருஷம் கைங்கரியம் பண்ணிருக்கான், 12 வருஷம் சுவாமி கைங்கரியம் பண்ணிருக்காரு. அது ஏன் சுவாமி இப்படி கைகட்டி நிக்கிறானோ, கண்டியா கிருஷ்ணனாக துவாரகாதீசன் ஏகநாதருக்கு. அப்ப பகவானிடத்துல ஒப்படைக்க வேண்டாமா, ஒப்படைச்சுட்டு அதோ நான் பாதுகிறேன். உலகத்துல அவன மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடையாது, நமக்கு என்ன சமயத்துல என்ன வேணுமோ அத்தனையும் பண்றோம், டெய்லி நல்லா சாப்பிடுறோம், ராத்திரி சௌக்கியமா தூங்குறோம், சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகுறதுன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா, காத்தால என்ன ஜாலியா மலமூத்திரம் போறோம், அப்பாடா இது யார் பண்றா, உள்ளுக்குள்ள சிஸ்டம் தானா பண்ணிட்டு இருக்கா, உள்ளுக்குள்ளேந்து ஒரு ஹரி இருந்து நம்ம சாப்பிடுற ஆகாரத்தை எல்லாம் எடுத்துட்டு அதில் வேண்டிய விட்டமின்ஸ் என்னெல்லாம் உண்டோ எடுத்துட்டு இதில் எந்தெந்த பார்ட்டுக்கு எவ்வளவு எவ்வளவு சக்தி எப்படி வேணுமோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்து, உடம்ப மாதிரி அதிசயமான ஒரு பொருள் உலகத்தை எதுவுமே கிடையாது, இதுக்கு பார்க்க மட்டும்தான் தெரியும், இதுக்கு கேட்க மட்டும்தான் தெரியும், இதுக்கு பேச மட்டும்தான் தெரியும், இதுக்கு வேலை பண்ண மட்டும்தான் தெரியும், இதுக்கு நடக்க மட்டும்தான் தெரியும், இதுக்கு யோசிக்க மட்டும்தான் தெரியும், இதுக்கு வாசனை பிடிக்க மட்டும்தான் தெரியும், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லை. அப்போ இதுக்கு ஒரு சக்தி வேண்டியிருக்கு, மூக்குக்கு வாசனையை நுகரும்படியான ஒரு சக்தி வேண்டியிருக்கு, இந்த ஞான சக்தி அப்படி கிரகிக்கணும், நாக்குக்கு ருசிக்கிற ஒரு சக்தி வேண்டியிருக்கு, காதுக்கு கேட்க வேண்டிய சக்தி வேண்டியிருக்கு, வாய்க்கு பேச வேண்டிய சக்தி வேண்டியிருக்கு, பல்லு ஹார்டா இருக்கு, அதுக்கு ஒரு சக்தி வேண்டி இருக்கு. நாக்கு சாஃப்டா இருக்கு, அதுக்கு ஒரு சக்தி வேண்டி இருக்கு. கண்ணு பாக்கிறதுக்கு ஒரு லைட் எனர்ஜி வேண்டி இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகணும்? நம்ம பாட்டுக்கு ரோட்டி நல்லா இருக்கு, சப்ஜி நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, பாலக் பன்னீர் நல்லா இருக்கு, சௌக்கியமா சாப்பிட்டு இருக்கும், ரத்த குழம்பு நல்லா இருக்கு, பருப்பு தொகைகள் நல்லா இருக்கு, ஊருகா நல்லா இருக்கு, நார்த்தங்காய் ஊருகா ஃபர்ஸ்டா. ஆனா அதுக்குள்ள இருக்க ஒரு சக்தி கன்வெர்ட் ஆகணும் இல்லையா? இது கன்வெர்ட் ஆனதானே கண்ணு தெரியும், கன்வெர்ட் ஆனதானே காது கேட்கும், கன்வெர்ட் ஆனதானே வாய் பேச முடியும். இதுல வேற இந்த புருவ முடி ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு, ஆனா அது இல்லாம பார்த்தா பயந்துருவது. புருவ முடி எடுத்துட்டோம்னா பாக்குறது பயங்கரமா கன்றாவியா இருக்கும். இந்த நகம் இது வெட்ட வெட்ட வளர்ந்துட்டு இருக்கு, ஆனா வெட்டும் போது வலிக்கல. இதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சக்தி வேண்டி இருக்கு, இவ்வளவும் பண்ண வேண்டி இருக்கு. இந்த ஒன்பது துவாரங்கள், ஒன்பது துவாரங்களுக்கும் ஒன்பது விதமான வேலையை கொடுத்துருக்கான். ஆச்சரியம். இதுல மூக்கு வேற வெளில விடும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு விடணும், இழுக்கும் பொழுது ஆக்சிஜன் இழுக்கணும். இந்த பில்டர் எங்க வச்சிருக்கான்னு தெரியல, இப்ப விடுறோம் இழுக்கிறோம், விட்டவே தானே இழுக்கணும், ஆனா உள்ள போக ஆக்சிஜன் போடுறது. இவ்வளவு வேலை யார் பண்ணிட்டு இருக்கா? ஸ்ரீஹரியான பரமாத்மா பண்ணிட்டு இருக்கான். ஒரு பைசா வாங்காம சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் போடாம நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் அவன் போடுறான், நம்ம தான் அவனுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்க போய் சாப்பிட்டு அவன் கொடுக்குற ஒரு தயிர் சாத்துக்கு 250 ரூபா கொடுத்துட்டு வரும். பைசா ஹோட்டல்ல போய் அம்மா பண்ணி கொடுத்த தயிர் சாத்து இருக்கா, அது ருச்சி அல்ல வரப்போறது இல்ல, ஆனாலும் அதுக்கு ஒரு சர்வீஸ் டாக்ஸ் வேற போட்டு இவ்வளவும் பண்றான். ஆனா உலகத்துல ஒரு டாக்ஸும் வாங்காம ஃப்ரீயா கொடுக்க முடியும்னா பரமாத்மா மட்டும்தான் முடியும், வேற எதுவுமே இங்க ஃப்ரீ கிடையவே கிடையாது. அப்ப இத்தனை நாளையும் யார் பண்றான்? சுவாமி பண்ணிட்டு இருக்கா. இந்த மலம் வர்றது ஒரு உணர்ச்சியை சுவாமி கொடுக்கிறாரோன்னு, வெள்ள தள்ளுற போர்ஸ் யார் கொடுக்கறா? சுவாமி தானே கொடுக்கறா. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். பசி அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசிரித பிராண அபான சமாயுக்த பசாம் ஜன்னம் சதுர்விதம். கீதையில சொல்றான், ஒவ்வொருத்தருடைய பசியா நான் தான் இருக்கேன், அந்த பசிக்கு உணவா நான் தான் இருக்கேன், அதை ஜீரணிக்கிற சக்தியாவும் நான் தான் இருக்கேன்றான். அப்ப இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கானோ, அப்ப வேலைக்காரன் தானே, ஒரு வேலைக்காரன் இத்தனை வேலையும் பண்ணுவான். அப்ப அந்த பகவான் அவ்வளவு தூரம் நிதானமா பாத்து பார்த்து நம்மளை கவனிச்சுட்டு இருக்கான். அதனாலதான் பகவான் அப்பா காட்டுக்கு போடான செரிப்பான்னு கிளம்பிட்டான். ஒரு வேலைக்காரன் தானே, போ அப்படின்னா போவான், வா அப்படின்னா வருவான். வா போகுவா இன்னும் ஒரு கால் வந்து கண்டு போ. குலசேகர ஆழ்வார் தசரதன் புலம்பல்னு ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். இந்த தசரதன் என்னெல்லாம் புலம்பினா அப்படின்னு, ராமன் காட்டுக்கு போகும்போது தசரதன் வா அப்படின்னு கூப்பிடுறானா, ராமன் அந்தானா, எப்பொழுதே தசரதன் கூப்பிடுவானா, பகவான் வருவானா? இல்லடா உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போயிடுத்து, நீ போயிட்டு வா அப்படின்றா. சரிப்பான்னு போறானா. ஏன்னா வரும்பொழுது முன்னழக பாக்கிறாராம், போகும்பொழுது பின்னழக பாக்கிறார. வா போகு வா தசரத பகவான காட்டு கிளம்பிட்டு புலம்பிட்டு இருக்காராம். வா போகு வா வந்து இன்னும் ஒரு கால் கண்டு போ. ராமா ஒரே ஒரு தடவை வந்து என்ன பார்த்துட்டு போடா, ஒரே ஒரு தடவை திரும்பி வந்து பார்த்துட்டு போட. ஆனா நீ திரும்பி வரும்பொழுது இருக்கிறதுக்கு நான் இருப்பேனான்னு தெரியல, வந்துடுறா அப்படின்னு செஞ்சரா. அவ்வளவு வசதி அந்த ராமன் கிளம்புறானா, ரொம்ப அழகா பெரியாழ்வார் சொல்றா, ஆனந்தமா பாடி பறக்கிறாளா. ஒரு ராம பக்தையும் ஒரு கிருஷ்ண பக்தையுமா, ராமன் பெரியவனா கிருஷ்ணன் பெரியவனான்னு ஒரு போட்டியா. தமிழ்நாட்டிலாம் பட்டி மண்டபம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது மலையாளத்துல பட்டி மண்டபம் ஆயிடும் வச்சுக்கோங்க. சமயத்துல இவாளும் கத்தி அவளும் கத்தி நன்னா குறைச்சி ஒரு மாதிரி பண்ணிடுவான். அந்த மாதிரி ராம கோபி கிருஷ்ண கோபி, இந்த ரெண்டு கோபியும் நீயா நானா நீயா நானான்னு போட்டி போடுறான். ராமன் வசத்தியா கிருஷ்ணன் வசத்தியா, அதுல ஒரு கோபி ராம மகாத்மியம் சொல்றான், இன்னொரு கோபி கிருஷ்ண மகாத்மியம் சொல்றான். இப்ப ராம மகாத்மியம் சொல்றா சொல்றான், ஈட்டு தாய் பின்தொடர்ந்து இம்பினான் கவனம் போகையப்பா, ஏ ராமா காட்டுக்கு போறியேடா அப்படின்னு கௌசல்யா கதர்னாளம். மாற்று தாய் பின்தொடர்ந்து இம்பிரான் என்ற சுமத்ராதேவி, அச்சோ பிரபோ நீ காட்டுக்கு போறியேன்னு அழுதாளாம். ஈற்று தாய் மனம் போகே என்கிற மாற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ கூற்று தாய் சொல்ல கொடிய மனம் போன. கூற்று தாய் அப்படின்ற கைகேயி யமன் மாதிரி வந்துட்டாளே. கூற்று அப்படின்னா யமன், இந்த உடம்பு எதி பிரிக்கிறானோனும், அதனால கூற்றம் அப்படின்னு சொல்லுவா யமனுக்கு தமிழ்ல. கூற்று தாய் அந்த மாதிரி யமன் போல வந்துட்டாளாம் கைகேயி. கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற, குந்தி பரத்தல் அந்த விளையாட்டுக்கு பேரு, பாடி பாடி அப்படி கையை கொட்டி ஆடுவா. அப்ப போடா அப்படின்னு பகவான் பிரசன்னமா போறானா. அடுத்த நாள் காத்தால பட்டாபிஷேகம் சொல்றான், எல்லாம் ரெடி ஆயிடுது. காத்தால போனா உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, நீ காட்டுக்கு போ அப்படின்னா நம்ம முகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். சொல்லவே வேண்டாம், நினைச்சது நடக்கல, கேட்டது கிடைக்கல, மற்றவா சொன்ன வார்த்தையும் மாறிட்டா, என்னெல்லாம் வாய் வரும் வார்த்தை. அவளை எவ்வளவு அழகா அர்ச்சனை பண்ணுவேன், வாயில வந்தபடி எல்லாம் பேசி அந்த துக்கத்தை ஒரு 10-20 பேர்ல புலம்பி அவ பேரை கெடுத்துட்டு, அப்புறம்தான் ஒரு நம்ம நல்லவான் காட்டிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணும். ஆனா பகவான் யார்கிட்டயுமே ஒரு வார்த்தை தப்பாவே பேசலையா, பரவாயில்ல பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணட்டும்னு. என் பரதன் தானே, ஏன் தம்பி என் பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்றான்னா, இதை விட வசத்தியான ஒண்ணு எனக்கு உண்டோ அப்படின்னு. சீற்றம் இலாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பர், கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் ஆ வாடி சீதா போகலாம்னு லக்ஷ்மணனோட சுவாமி கிளம்பிட்டான். அழக கிளம்புறான் அப்பேற்பட்டவன் பகவான். அப்பா அம்மா சொன்னா குழந்தைகள் வேலைக்காரன் வேலைக்காரி மாதிரி கேட்கணும், நடக்குமா? நம்ம வேலைக்காரன் வேலைக்காரியா இல்லாம இருந்தாலே பாக்கியம். இவா குடிச்ச காஃபி டம்ளரை கூட உள்ள கொண்டு வைக்க மாட்டா, பக்கத்துல இங்க வச்சிடுவா, நம்ம போய் எடுத்துக்க வேண்டியது. இவா போட்டுக்கிற ட்ரெஸ் அங்கங்க போட்டுட்டு போயிடும், அதை கொண்டுடு அங்க போட்டு விடுறா, துவைக்கிற மிஷின்ல போடான். அம்மா நீ பாத்துக்கோமா. அன்னைக்கு ஒரு நாள் பேஸ்புக்ல படிச்சேன், ஆத்துல அம்மா இருந்தா குழந்தை, என் புக் எங்க, என் சாக்ஸ் எங்க, என் ட்ரெஸ் எங்க, என் பேனா எங்க, என் மொபைல் எங்க, என் மொபைல் சார்ஜர் எங்க, எல்லாம் கேட்பானோ. உள்ள நுழைஞ்சா அம்மா இல்ல, அப்பா உட்கார்ந்து இருக்காரு, ஒரே கேள்வி தானா, அம்மா எங்க, அவ்வளவுதான். அப்பா கிட்ட ஒரு கேள்வி இல்லையா, அப்பா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், அம்மா எங்க. அம்மா இருந்தாலும் இத்தனை கேள்வியும் கேட்கிறான். அந்த மாதிரி வேலைக்காரன் வேலைக்காரியா தானே வச்சிருக்கா குழந்தைகள்லாம், எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு வாளுக்கு, இத்தனையும் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்டா மார்க் குறைஞ்சதுன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்றது, இது படிக்கலன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் விடுவோம். குழந்தைகள் ரொம்ப சம்மதி இந்த காலத்து குழந்தைகள்லாம், அவளுக்கு எல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு, ஆனா அவ ஏதானு சொல்லி நம்ம ஒத்துக்கல அப்படின்னா பரம விரோதி மாதிரி நம்மளை ட்ரீட் பண்றான் பயங்கரம் லோகத்துல. அப்படி இருக்கிற சமயத்துல பகவான் ராமன் அம்மா சொல்லிட்டா, அப்பா சொல்லிட்டா, அது யார் கைகே பெத்தம்மா கூட கிடையாது, அவ சொல்லிட்டான்னு பகவான் அழகா காட்டுக்கு கிளம்பிட்டான். கூடவே லக்ஷ்மணன் சீதா மாதா எல்லாரும் கிளம்பிட்டாள். நிறைய பேர் கிளம்புறா, ராமன் போற வழிய மறிச்சுண்டு போக கூடாதுன்றான் பகவான். இல்ல தோ போயிட்டு வந்துடுறேன், தோ 14 வருஷம், ஒரு 9 வருஷம், ஒரு 5 வருஷம், அவ்வளவுதானே, தோ வந்துடுறேன்னு பிரசன்னமா சிரிச்சுண்டு போறான். உலகத்துல யாராவது காட்டுக்கு போகும்பொழுது அதுவன துரத்துறான், நாட்டை விட்டு துரத்துறான், அப்ப கூட கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பிரசன்ன அவதனம் தியாயேதுன்னு இல்லையா, பிரசன்னமா போறான். வாழ்க்கையில கஷ்டம் வரும், நினைச்சதெல்லாம் நடந்துருத்தனா அப்புறம் வாழ்க்கைக்கு ஒரு பலம் இல்லை. நீங்களே ஒரு டிவி சீரியலோ சினிமாவோ பார்க்கல வச்சுக்கோங்களேன், ரொம்ப எல்லாம் கிளீனா போயிட்டு இருக்கணும், அந்த சீரியல் போர் அடிக்கிறதுன்னு, அது திடீர் ஒரு ட்விஸ்ட் வரணும், அவன் பணக்காரன் ஆக போறான் பார்த்தா அவன் திடீர்னு ஏழை ஆகணும், இதெல்லாம் நடந்தாதான் அந்த சீரியலுக்கே ஒரு இந்த டிஆர்பி ரேட்டிங் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையும் அப்படிதான், எல்லாம் வரணும், எல்லாம் வர வர வரதான் அனுபவம், எல்லாம் வந்து ரியலைசேஷன் வரணும். எதுவும் சாஸ்வதம் இல்லை, ஜெகத் மித்தியான சங்கரர் சொன்னது புரியணும், ஜெகத் மித்தியான ஜெகத் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இது அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்லை, அவ அப்ப இருக்க மாதிரி இப்ப இல்ல நம்பாதே. யாரும் சாஸ்திரம் இல்ல, தெய்வத்தை தவிர யாரும் ஒண்ணு போல எப்பொழுதும் இருக்க முடியாது. நம்மளே எப்படி இருக்கோமா, காத்தால 4:30 இருக்கிற மூடு 4:45 இருக்கா, 5:30 இருக்கா, 6 வர வேண்டிய பால் கால் அன்னைக்கு 6:30 வந்துட்டான் பிரசன்னமா, ஏன் பால் ஏது அப்படி சந்தோஷமா கேட்பாரு, பாயில் என்னெல்லாம் வார்த்தை வரும், எத்தனை வரும். ஆனா பகவான் எப்பொழுதும் ஒரே போல சாஸ்வதமா இருக்கான். அதனால பகவான் கிளம்பிட்டான், ஜனங்கள்லாம் வழிய மறிக்கிற, பகவான் சொன்னா இல்ல நான் வந்துருவேன் இருங்கோன்னுட்டான். அப்படியும் பல பேர் கேட்காம ராமன் பின்னாடியே வராளா, ராமன் இல்லாமல் என்னத்துக்கடா அயோத்தியா, அயோத்தியா அப்படின்னால ராமனுக்காகத்தானே, எங்களுக்கு வேண்டாம். நிறைய பேர் கிளம்பி வந்துட்டான். பகவானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலே, ஜனங்கள்லாம் ராத்திரி அப்படி வந்து அப்படி தூங்கிட்டு இருக்கா சரையு நதிக்கரையில். பகவான் பார்த்தான் அழகா சுமந்திரர் லக்ஷ்மணன் சீதையெல்லாம் எழுப்பிட்டான், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, இப்ப போயிடலாம். அப்பதான் ஜனங்கள் யாரும் வரமாட்டா அப்படின்றான். பகவான் இப்படி பண்ணலாமா அப்படின்னா அவனுடைய தர்மம் இது. உடனே அழகா சுமந்திர கிட்ட சொல்றான், ரதத்தை அந்த பக்கமா அப்படி ஓட்டிட்டு போயிட்டு வாங்குவோன்றான். எதுக்கடானா இந்த ரூட்ல போனான்னு ஜனங்கள் நினைச்சுக்கணுமா, போகிறது வேற ரூட்டு. அவன் சொல்லுவான் இல்லையா, நான் ஒன்னு நினைக்க தெய்வம் ஒன்னு நினைக்கிறதுன்னு. சரியா, தெய்வம் ஒன்னு முன்னாடியே நினைச்சு வச்சுடுத்து, நடுவுல நம்ம தான் தப்பு தப்பா நினைச்சு தெய்வத்தை படாத பாடு படுத்திட்டு இருக்கோம். தெய்வம் நம்மள படுத்தல. அழகா பகவான் பார்த்தான், கிளம்பிட்டான். குழந்தைகள்லாம் எழுந்து பார்க்கிற, பகவான காணல. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எல்லாரும் அயோத்தியாவுக்கு வந்துட்டா. சரி, ராமனுடைய இஷ்டம் நம்ம எல்லாம் நாட்டுல இருக்கணும், அவன் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். சரி, அவன் இஷ்டம்னு வந்துட்டான். அது வேணும். ரமண மகரிஷி திருவண்ணாமலை போறார், முதல் தடவை போய் அருணாச்சலேஸ்வரரை பார்க்கிறார். அப்பதான் முதல்ல தடவை, அதுக்கப்புறம் ஏறவே இல்லை கோவில்ல. ஏறிட்டு அருணாச்சலேஸ்வரர் பார்த்து சொன்னார், இனி உன்னிஷ்டம் என் இஷ்டம். இந்த மனசு வேணும். இனி உன்னிஷ்டம் என் இஷ்டம் பா, நான் எப்படி இருக்கணும்னு நீ தீர்மானிக்கிறியோ அந்த மாதிரி நான் இருக்கேன். நம்மள நம்ம இஷ்டப்படி நிறைய வாழ்ந்துட்டோம், ஆனா சந்தோஷமோ சமாதானமோ நிம்மதியோ கிடைச்சதில்லை. அப்ப ஒண்ணு பண்ணலாமே, பகவானே நான் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்குமோ அப்படி என்ன இருக்குது. தொந்தரவே இல்லாத வாழ்க்கை அது தெரியுமா, அவன் இஷ்டம். இதுக்கு பேரு மார்ஜார நியாயம்னு பேரு, பூனைக்குட்டி நியாயம்னு பேரு. ரெண்டு நியாயம் உண்டு, மர்க்கட நியாயம், மார்ஜார நியாயம். இந்த பூனைக்குட்டி என்ன பண்ணோம்னா அது பாடு கிடக்கும். அவரோட அம்மா இந்த பூனைக்குட்டி எந்தெந்த இடத்துல எந்தெந்த சமயத்துல எப்படி இருக்கணும் தீர்மானிக்கிறதோ அங்க கொண்டு இருக்கும். பூனைக்குட்டி டிசைட் பண்ணவே பண்ணாது, நான் இங்கதான் இருப்பேன், இங்க இருக்க மாட்டேன். ஆனா பூனைக்குட்டி ஒண்ணு நன்னா தெரியும், எங்க அம்மா என்னை கொண்டு எங்க வைக்கிறாளோ அது எனக்கு நல்ல இடம். இந்த பூனை தாய் பூனை சமயத்துல கொண்டு குப்பை தொட்டியில வைக்கும், சமயத்துல கொண்டு மொட்டை மாடியில வைக்கும், சமயத்துல கொண்டு போய் பெட்ரூம்ல கீழே கொண்டு வைக்கும், சமயத்துல கொண்டு எங்க கணத்து பக்கத்துல கொண்டு வைக்கும். ஆனா அதுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்ப இது இருந்தா சேஃப். இது நாள் வரைக்கும் பகவான் உங்களை எங்கெல்லாம் வச்சானோ அத்தனை இடமும் நல்ல இடம் தான். இது எந்த சிட்டியில வச்சிருக்கானோ பகவான் தீர்மானம் பண்ணி இங்க இருந்தா சௌக்கியம்னு வச்சிருக்கான். இங்க இருந்து அவ்வளவு சொந்த ஊரெல்லாம் விட்டு இங்க வந்து போரி வெளியில உட்கார்ந்து கேளு அப்படின்னா, இங்க இருந்தா ஒழுங்கா ராமாயணம் எல்லாம் சொல்லிட்டு லக்ஷாசனம் எல்லாம் பண்ணிட்டு சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன்னு அவனுக்கு தெரியும். உள்ளூர்ல இருந்தா வெட்டி கதை பேசிட்டு வீணா போயிருப்பேன். அதுக்காகவே கொண்டு வந்து இங்க வச்சிருக்கான். நீங்க வச்சிருந்தா நீங்க எல்லாம் இங்க வந்தா நான் வர முடியாது. அப்ப இன்னைக்கு நான் வரணும், நான் இன்னைக்கோ நீங்க வந்து ஒரு போரி வெள்ளி ஆஸ்திக சமாசம்னு ஒண்ணு பண்ணாதானே நான் இங்க வர முடியும். அப்ப இன்னைக்கு நான் இங்க வரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்திருக்க. அப்ப சுவாமி எவ்வளவு பிளான் பண்றாரு பாத்துக்கோங்க. நம்ம ஒண்ணுமே பிளான் பண்ணவே வேண்டாம், அவன் இஷ்டம்னு ஒப்படைச்சுட்டா. நீங்க எல்லாம் சத்தங்கத்துக்கு வர எத்தனை பேர் சேர் எடுத்து போடுறேன், உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு சேர் எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. நீங்க பாட்டுக்கு அழகா வரல் உட்காரு, சத்தங்கம் கேட்கல் கிளம்பி போயிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கானோன்னு. இப்ப சத்சங்கத்துக்கு வரதுக்கு ஒரு ஆட்டோவோ காரோ எதிரியோ வந்திருக்கோம், அந்த வஸ்து முன்னாடியே ரெடியா இருக்கோன்னு, முடிஞ்ச உடனே போகிறதுக்கு ரெடியா இருக்கோன்னு, அப்ப நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு மைக் ரெடியா இருக்கோன்னு, அப்ப எல்லாம் நடத்துறான். நான் வாழ்க்கையை நடத்த மாட்டானா, அவன் நடத்தாம நம்முடைய பலத்திலேயே நடக்கிறது. நம்ம கர்மாவை மட்டும் பண்ணால் போதும். நம்ம ஏதோ கடையில போய் காய்கறி வாங்குறோம், எங்கேயாவது இங்கேருந்து ரொம்ப தூரம் போய் காய்கறி வாங்குறோம், நம்மாட்டு பக்கத்துல. அப்ப அந்த காய்கறி எங்கேயோ விளைஞ்சுதானே இங்க வந்திருக்கு. அப்ப அந்த காய்கறி நம்ம வாங்குற இடம் வரைக்கும் யார் கொண்டு வந்து சேர்த்தா, நம்முடைய பிராரப்த கர்மாவா? சத்தியமா இல்ல, பகவத் கிருப. அப்ப எங்கேயோ ஒரு ப்ரொக்கோலி அதெல்லாம் ஃபாரின் காய், அதெல்லாம் விளைஞ்சு நம்ம வாங்குறோம், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்லயோ நீலகிரிஸ்லயோ எங்கேயோ போய் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன், அங்க போய் வாங்கணும். அது வரைக்கும் கொண்டு வந்து நம்ம எங்க இருக்கோம், பாஜி வள ஆத்து வாசல்ல வந்து பாஜின்னு கத்தி வேற விற்கிறோம். இப்ப நம்ம ஆத்து வாசல் வரைக்கும் யார் கொண்டு வந்து அப்படி ஸ்பூன் ஃபீட் பண்றா, கையில வச்சு தாங்கிட்டு வரானு. அப்ப இவ்வளவு பண்ற பகவான் வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டானா? வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு அழகா நடத்தின் இருக்கா. இப்ப எல்லாம் தொடர்ந்துக்கெல்லாம் லைவ்லன்னு போடுறோம், எங்கேயிருந்தோ உட்கார்ந்து இருக்கா, நம்ம பாட்டு ஜாலியா டிவியில உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை விஷயங்கள், வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா ரங்கநாதர் பார்த்தசாரதினா டிவியில வந்துடுறான். இப்ப அதையும் தாண்டி லைவ் வெப்காஸ்ட் வந்தாச்சு. அமெரிக்காவில உட்கார்ந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கிறத பார்த்துட்டு இருக்கான். இப்ப பகவான் எவ்வளவு தூரம் வரான், பகவான் காப்பாற்றுவான், விட்டுடுங்கோ. நம்ம யாரா பிரயத்தனம் பண்றோமா? ஒரு பிரயத்தனம் நம்ம படுறோமா? கரண்ட் போயிடுதுன்னா போயிடுதுன்றோம், இந்த கரண்ட் வர்றதுக்காக பிரயத்தனம் படுறோமா? ஒன்றும் கிடையாது. அப்ப இவ்வளவு பண்ற பகவான் நம்மளை காப்பாற்ற மாட்டானா? எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்க ஒரு சிங்கத்தையும் புலியையும் மான் குட்டியையும் காப்பாற்றுறவனுக்கு நம்மாத்து குட்டிகளையும் குழந்தைகளையும் காப்பாற்ற தெரியாத? இத்தனை நாள் காப்பாற்றின பகவான் இனிமேல் காப்பாற்ற மாட்டானா? ராத்திரி தூங்கும்போது ரட்சிக்கிற அந்த சுவாமி முழிச்சுட்டு இருக்கும்போது ரட்சிக்க மாட்டானா? நேத்தி காப்பாற்றணும் இன்னைக்கு காப்பாற்ற மாட்டானா? இன்னைக்கு பகல் பொழுத ஓட்டினவன் நாலு பொழுத ஓட்ட மாட்டானா? இன்னைக்கு ஓட்டவன் ஏப்ரல் மாசத்தை ஓட்ட மாட்டானா? ஏப்ரல் மாசத்தை ஓட்டவன் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முடிச்சு 2016 கொண்டுட மாட்டானா? 2016 காப்பாற்றுற பகவான் ஜென்மா முழுக்க காப்பாற்ற மாட்டானா? ஜென்மா முழுக்க காப்பாற்றுறவன் எச்சைக்கும் ஏழு பிறவிக்கும் காப்பாற்றுவான். தைரியமா இருந்து என்ன ஆயிட போறது பாத்துருவோமே. சுவாமி இருக்கான், கவலை வேண்டாம், தைரியமா. என் பகவான் இருக்கான், அவ்வளவுதான். அதுக்கு மேல யோசிக்கவே கூடாது. ரொம்ப யோசிச்சுதான் வீணா போயிட்டுருக்கும். காத்தால எழுந்தோன்னு சொல்லுவோம், அப்பா அட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன் தெரியுமா? ராத்திரி முழுக்க நீங்க யாரும் யோசிக்கல, நல்லா தூங்கினேன். உங்க யோசனையை விட்டாலே சந்தோஷம், சமாதானம், நிம்மதி. வெளில போய் ஐயோ எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லவே வேண்டாம். யோசிக்கிறத நிறுத்துங்கோ. சும்மா இரு, அதான் ரமண மகர்ஷி சொன்னார், சும்மா இரு. சும்மா இருனா வேலை பண்ணாம இரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. புத்தியினாலே கல்பனை பண்ணிட்டு கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் டிராவல் பண்ணாம நிகழ்காலத்துல வர்றதை ஏத்துட்டு சும்மா இரு. இங்க வந்து உட்காந்து சும்மா தானே இருக்க, காலம் மட்டும்தானே கொடுத்த, சுகமா தானே இருக்கு, வேற ஏதாவது டென்ஷன் உங்களுக்கு உண்டா? இன்னைக்கு 9 மணிக்குள்ள கதை முடிக்கணுமே, இன்னைக்கு இதெல்லாம் சொல்லணும், ஒண்ணுமே நீங்க பாட்டு வந்து சும்மா இருக்கணும். இப்ப சும்மா இருக்க 2 மணி நேரம் அப்பாதான் இருக்கணும். இதேதான் ஆட்டில் போய் சும்மா இருக்கும். அதுக்காக வேலை பண்ண வேண்டாம் அர்த்தம் இல்லை, சமைக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், அப்படி அர்த்தம் இல்லை. சும்மா இருந்தா மனசுல ஏத்திக்காம, மனசுல ஏத்திக்கப்படாது, மனசுல எல்லாத்துலயும் போய் ஏத்திட்டு. இப்ப குழந்தைகளோட விளையாடுவோம் சமயத்துல, பேரன் கூடயோ பேத்தி கூடயோ குழந்தைகள் கூடயோ, அதுக்கு அந்த விளையாட்டு ரொம்ப பெருசு, நமக்கு அந்த விளையாட்டு முக்கியமே இல்லை. ஆனா அதுக்கு டைம் பாஸ் ஆகணும், அதுக்காக விளையாடுவோம். சும்மா அது பால உருட்டுனா உருட்டுவோம், ஆனா மனசுல ஆஹா நான் பால உருட்டே, நான் பால பிடிக்கிறேன், யாருக்கும் அந்த எந்தவே கிடையாது, எந்தூசியாசமே கிடையாது. அதை குஷிப்படுத்துறதுக்காக நம்ம விளையாடுவோம். அது நினைச்சுட்டு இருக்கு, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆசையோட விளையாடணும், அது நினைச்சுட்டு இருக்கு. நம்ம மனசு முழுக்க மணி 7:30, 8, குழந்தைக்கு சாதம் கொடுக்கணும், படிக்க வைக்கணும், நாளைக்கு ஸ்கூல் உண்டு, உள்ள ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஆனா இங்க பாட்டுக்கு சும்மா விளையாடிட்டு இருக்கணும்னு அதே தான். அதே மாதிரி எல்லா கர்மாவையும் சும்மா பண்ணுங்க, அவ்வளவுதான். மனசுல ஏத்திக்க வேண்டாம், மனசு குப்பை தொட்டி இல்லை, எல்லாத்தையும் ஏத்தி வச்சுண்டு கஷ்டப்படுறதுக்கு ஜாலியா ஃப்ரீயா விட்டுடணும். சுவாமி இருக்கானே அவனை தவிர வேற யார் காப்பாற்ற போறான்? விட்டுட்டோம்னா பகவான் காப்பாற்றுவான். அப்ப இந்த அயோத்தியா ஜனங்கள்லாம் சரி, ராமனுக்கு நம்ம அயோத்தியால இருக்கிறது பிடித்தமா இருக்கு, சரி பகவான் இப்ப இங்க வச்சிருக்கான், இந்த ஸ்திதியில இருப்போம். இப்ப நீங்க இங்க வச்சிருக்கானா இருப்போம், நாளைக்கு வேற இடமா அவன் முடிவு பண்ணட்டமே, கொஞ்சம் அவன் டிசைட் பண்ணட்டமே நம்ம வாழ்க்கையை. எப்ப பார்த்தா நம்மளே நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணி டிசைட் பண்ணி டிசைட் பண்ணி கடைசியில டென்ஷன் வந்ததுதான் ஜாஸ்தி. அவன் டிசைட் பண்ணட்டமே, பகவானுக்கு ஒன்றும் வேலை கிடையாது, பகவானுக்கு வேலையே கிடையாது. இந்த சூரியன் உதிக்கிறது, காற்று வீசுறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டியூன் பண்ணி வச்சிருக்கேன், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அவருக்கு ஒரே வேலை நம்மளை ரட்சிக்கிறது ஒன்று தான். அதனால அயோத்தியா ஜனங்கள்லாம் சரி, இது ராமனுடைய இஷ்டம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அழகா அத்தனை பேருமே அயோத்தியாவுக்கு திரும்பி வந்துட்டான். பகவான் ஜோரா போறான் சிங்கிபேரபுரம். ஒரு வேடுவன் உட்கார்ந்து இருக்கான், ராமன் வரான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஓடி வரான். குகன் ஒண்ணுமே தெரியாத ஒரு வேடுவன். பக்தியில ஜாதி முக்கியம் இல்லை, குலம் முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை. இந்த ஜாதி சர்டிபிகேட்லாம் வேணா ஏதோ கவர்மெண்ட் விஷயத்துல வேணா யூஸ் ஆகும், அவ்வளவுதான். பக்தி விஷயத்துல ஜாதி ஒரு பிரயோஜனமே இல்லை. நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா ரூப குல தன கிரியாதி பேதக. நாரத மகரிஷி சொல்றார் நாரத பக்தி சூத்திரத்துல, பக்தாளுக்கு நடுவில் ஜாதியோ அவ படிப்போ அவளுடைய குலமோ அவ கையில் இருக்க தனமோ அவ பண்ணக்கூடிய வேலையோ எதுவும் முக்கியம் இல்லை. நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா ரூப குல தன கிரியாதி பேதக. வேலை கம்யூனிசம் இன்னைக்கு பேசுற பாருங்க, பெஸ்ட் கம்யூனிசம் எதுன்னா டிவோஷன் தான், பக்தியில மட்டும்தான் எல்லாரும் ஒண்ணு. திருமலை திருப்பதியில போய் லைன்ல நிக்கிறோம், தர்ம தரிசனத்தையும் நிக்கிறது. 50 ரூபாய் முன்னாடியே சுதர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி நிற்போம், 300 ரூபாய் அன்னைக்கு போய் புக் பண்ணி நிற்போம். எல்லாரும் 300 ரூபாய் கரலாம், நான் பெரிய ஆள் நினைப்பான். ஒரு கொஞ்சம் தூரம் வந்தவொடனே 50 ரூபாய் டிக்கெட்டை பகவான் அப்படி சங்கமமாக்கி விட்டுருவான். நமக்கு அப்படியே பதரும், 300 ரூபாய் கொடுத்து நின்றுட்டு இருக்கேனே அப்படின்னு. அவ 50 ரூபாய் டிக்கெட் காரன், நான் 3 மாசம் முன்னாடியே புக் பண்ணனே அப்படின்னு அவ பதறுவா. இதுல கவலையே படாம தர்ம தரிசனத்துக்கார வருவா. அது வரைக்கும் ரெண்டு தனித்தனியா சைமல்டேனியஸா பக்கத்துல போயிட்டே இருக்கும். ஆஹா அப்படின்னு நினைச்சா, ராஜகோபுரம் வந்தோன்னு ரெண்டுத்தையும் ஒரு கிளப் பண்ணுவார் பாருங்க சுவாமி. 50 ரூபாவும் ஒண்ணுதான், தர்ம தரிசனமும் ஒண்ணுதான், 300 ரூபாவும் ஒண்ணுதான். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு குழந்தைதான் அப்படின்னு விட்டுருவா, எல்லாம் சேர்த்து விட்டுருவார். அதுதான் ஆச்சரியம். அங்க போய் யாரா இருந்தாலும் சரகண்டிதான். இப்ப பகவான் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாக்கிறான். அவனுக்கு பாரபட்சம் கிடையாது, தாரதமியம் கிடையவே கிடையாது. இந்த குகன் வந்துட்டானா ராமனை தேடிண்டு, பகவானே ஓடி வந்துட்டானா. தேடு தெனமாவு இதெல்லாம் காட்டுல உயர்ந்த வஸ்துவோ, அதை எடுத்துட்டு வரானோ பகவான். சாஸ்திரமே அப்படிதான் சொல்றது, நீ என்ன சாப்பிடுறியோ அது பகவத் நிவேதனம் பண்ணு, அதான் சாஸ்திரம். பகவானே கீதையில அப்படிதான் சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோகே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. பகவான் அவ்வளவு சௌலபியம், ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு இலையோ அப்படி ஒரு சொட்டு ஜலமோ ஆத்மார்த்தமா யார் கொடுக்கிறாளோ அதை நான் சுவீகரிக்கிறேன் அப்படின்னு. கொடுக்கிற மனசுதான் முக்கியம், கொடுக்கிற வஸ்து சுவாமிக்கு முக்கியம் இல்லை. என்ன ஞாபகம், திருப்பதி எல்லாம் போறோம், மொட்டை அடிச்சுக்கிறோம், அந்த முடிய வச்சு சுவாமி என்ன பண்ண போற, ஏதான ஒரு பிரயோஜனம் உண்டானோ பகவான் பார்க்கிறான். பகவான் தன் அழக குறைச்சுண்டு எனக்கு முடிய கொடுக்கிறானேன்னு. இந்த ரொம்ப பாமர சனங்கள்லாம் வாழ்க்கலாம், உண்டி இல்லை வந்து பைசாலாம் போட முடியாது. பெரிய ஒரு கல்யாண உற்சவமோ தோலோத்சவம் எல்லாம் பண்றதுக்கு பணம் கிடையாது. கோவிந்தா கோவிந்தான்னு மலை ஏறுவா, மொட்டை அடிப்பா, முடி காணிக்கையை கொடுப்பா, சுவாமி புஷ்கரனில் குளிப்பா, உள்ள போவா, பெருமாளை சேவிப்பா. பகவானே நான் பிரார்த்திச்சுன்னு நீ நடத்தி கொடுத்துட்டா, மொட்டை அடிச்சுட்டேன், தேங்க்யூன்ட்டு வந்துடுவோம். இந்த முடிய வச்சு சுவாமி என்ன பண்ண போறோம், அதுவும் என்ன தைரியத்துல கொடுக்கறானா, திரும்பி வளருன்ற தைரியத்துல தான். வளராதுன்னா ஒரு தயை கொடுக்க மாட்டேன், சத்தியமா மொட்டை அடிச்சாலும் திரும்பி நன்னா வளரும் அப்படின்ற தைரியம் தானே. அப்ப இந்த முடியவை கூட பகவான் வாங்கிக்கிறான் அப்படின்னா என் பக்தன் ஆசையோட கொடுக்கணும், அவ்வளவுதானே. அவனுக்கு என்ன முடியுமோ அதை கொடுக்கறான், அதை நான் ஸ்வீகரிக்கிறேன், அவனுக்கு வேண்டியதை நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். பகவானுக்கு ஒரு டீலுமே, இது கொடுத்தா தான் அது கொடுப்பேன்னு நம்ம தான் பகவான் அப்படி வச்சிருக்கோம். நீ நடத்தி கொடுத்தா 10 ரூபாய் உண்டியல்ல போடுறேன், நடத்தி கொடுத்தால். நமக்கெல்லாம் கண்டிஷனல் ஃபெய்த், அன்கண்டிஷனல் ஃபெய்த் வேணும். முன்னாடியே 10 ரூபாய் உண்டியல்ல போட்டு, 10 ரூபாய் உண்டியல்ல போட்டு நாளைக்கு நடத்தி கொடுத்துன்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு, இல்ல. அன்கண்டிஷனல் ஃபெய்த் வேணும். இதை முடிச்சா 10 ரூபாய், இதை முடிச்சா பாலபிஷேகம், இதை முடிச்சா 108 தேங்காய். சுவாமி பாக்கிற முடிச்சா தான் எனக்கு தேங்காய் கொடுப்பியா, முடிக்கலன்னா நீ கண்டுக்க மாட்டியா. இப்ப இது பேர் ஃபெய்த் கிடையாது, அன்கண்டிஷனல் ஃபெய்த். பகவான் மேல அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வரும். எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னா, ஒரு குழந்தை அப்பா தூக்கி மேல போடுறா, தூக்கி போட்டு விளையாடுற, இந்த குழந்தை அப்பா மேல தூக்கி போட்டாச்சு, ஹோல்ட் யாரும் இல்லை, மேல யாரும் பிடிச்சிக்கல, அந்தப்படி ஆடுறது. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன நம்பிக்கைன்னா, மேல போட்ட என்னோட அப்பா என்ன பிடிப்பாரு, நம்பறது பாருங்க, ஒரு பிடிமானமும் இல்லாம. அதுக்கு பேர் அன்கண்டிஷனல் ஃபெய்த், மகாவிஸ்வாசம். ஒரு பிடிமானம் இல்லை, மேல போட்டு அப்பாக்கு என்ன பிடிக்க தெரியும்னு சொல்ல, அப்பா இன்னொரு வாட்டி போடுமோன்றது பாருங்க. இதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்துருதுன்னா போதும், சுவாமி வேற எதையுமே கேட்கறதில்லை. குகன் ஆசையோட தேனு தனமாவல்னா கொண்டு வந்து வந்துட்டானா, ராமனை பார்த்தா ராமனை சேவிக்கிறான், இந்தா ராமா என்ன திடீர் இந்த பக்கம் அப்படின்னு விஷயத்தெல்லாம் ராமன் சொன்னான். அப்படியா, ஒன்னும் கவலைப்படாத, நம்ம சிங்கி பேரவரும் உன்னுடையதுன்னுட்டான். என் ராஜ்யம் இல்லப்பா, இனி உன் ராஜ்யம். யாருக்கு அந்த தைரியம் வரும், உடனே அடுத்த வார்த்தை சொல்லிட்டான் குகன், இது உன்னுடைய ராஜ்யம் ராமா, சௌக்கியமா இரு. 14 வருஷம் அமக்கலமா காட்டுல இருக்கான், யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். நாடு மாதிரி பொல்யூஷன் கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, ஏர் பொல்யூஷன் கிடையாது, மனுஷாலோட பொல்யூஷன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. காட்டுல நீ பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கலாம், 14 வருஷம் உனக்கு அடியேன் சேவகம் பண்றேன் கைகட்டி நிக்கிறான். அது வேணும், நான் உன்னுடைய தாசன். இப்ப நம்மெல்லாம் என் கணவன், என் மனைவி, என் வீடு, என் குழந்தைன்னு அபிமானம் வச்சுட்டு இருக்க பாருங்க, அங்கதான் அடி வாங்குறோம், அங்கதான் துக்கம். ஹே ராமா இது உன்னுடைய குடும்பம் தான், நீ பாத்துக்கோ. ஹே ராமா இது உன்னுடைய பதவி, நீ பாத்துக்கோ. ஹே ராமா இது உன்னுடைய பணம், நீ பாத்துக்கோ. ஹே ராமா இது உன்னுடைய சொத்து, அவங்ககிட்ட கொடுத்தனும். நம்ம வெறும் வேலைக்காரனா இருந்துட்டோம்னா கவலையே இருக்கு. நம்ம வேலைக்காரன் சொந்தக்காரன் நினைச்சுடுறோம் பாருங்க, அங்கதான் எல்லா டென்ஷனும் தலையில வந்து உட்காந்துரு, என்னுடையது எதுவும் இல்லைன்னு விட்டுடுங்க. குகன் சொல்லிட்டான், இந்த ராஜ்யம் உன்னுடையது ராமா. பகவானுக்கு பரம சந்தோஷம். இல்லப்பா, இங்க இருந்த ஜனங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பானா, அப்பாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி தண்டகாரண்யத்துல போய் இருக்கேன், இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்கிக்கிறேன். என்னன்னா குகன் சொல்றான், ஏன் ராமா அப்படி கேட்கிறாய், இரு நன்னா இரு, சௌக்கியமா இருந்துட்டான். பகவானுக்கு தேனு தனமாவு பழம் எல்லாம் கொடுத்தான், பகவான் ஒன்னும் வாங்கல, பரவாயில்ல குஹா அப்படின்னுட்டான். உடனே ராத்திரி பகவானுக்கு படுக்கிறது ஏற்பாடு பண்ற ராத்திரி ஆயிடுச்சு. லக்ஷ்மணன் இளையாழ்வார், அகம் சர்வம் கனிஷ்யாமின்னு வந்திருக்கான், உனக்கு எல்லாம் நான் பண்றேன்டா ராமா, உனக்கு வேலைக்காரன்டான்னு வந்திருக்கான். நீ 1000 வருஷம் கூட காட்டில இரு, உன் கூட இருந்து வேலை பண்றதுதான் என்னுடைய தர்மம். உனக்கு கைங்கரியம் பண்றதை விட எனக்கு வேற என்ன குஷி இருக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ஏதோ பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறமா கோவிலுக்கு போவோம், திருப்பதிக்கோ எங்கேயோ. ஆனா அங்கேயே வேலை பண்றவாளுக்கு டெய்லியே பெருமாள் முகத்துல முழிக்க வேண்டிய தலையெழுத்து, திருப்பதி கோவில் பற்றாருக்கான்னு வச்சுக்கோங்க, டெய்லியே பெருமாள் முகத்துல முழிக்க வேண்டிய தலையெழுத்து, பெருமாளுக்கு இவா முகத்துல முழிக்க வேண்டிய தலையெழுத்து. அவ்வளவுதான், நீங்க கல்யாணம் அவருக்கு ஆத்திர விசேஷம் கிரகப்பிரவேசம் கூப்பிட முடியாது, இல்ல பெருமாள் கைங்கரியம் இருக்கு வர முடியாது, நல்லபடியா நடக்கட்டும், இங்கே ஆசீர்வாதம் பண்றேன்னுடுவான். பெரிய பெரிய பாக்கியம் தெரியுமா, இல்லாட்டி இவா கிரகப்பிரவேசத்துக்கு போகணும், காது குத்தலுக்கு போகணும், சீமந்தத்துக்கு போகணும், இவாளுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல படுத்துட்டு இருந்தா போகணும், இவாளை சாட்டிஸ்ஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி கடைசியில நம்ம அப்படி ஏழையா பயின்றிருக்கோம். பெரியன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். திருமங்கையாழ்வார் சொல்றார், பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கடைசி வரைக்கும் ஆத்மாவுக்கு வேண்டியதை சம்பாதிக்க முடியல, நமக்கு ரொம்ப உடம்பு முடியல, முதுகெல்லாம் வலிக்கிறது, ஆனா ஒரு 20 வருஷம் பழக்கப்பட்டவா, அவ கல்யாணம் ஏதோ பண்றா அப்படின்னா முடியறதோ இல்லையோ போய் ஆகணும், தலையை காட்டியா நாளைக்கு அவன் முகத்துல முழிக்க வேண்டாமா அப்படின்னு. இப்ப ஃபாரின்ல யாராவது குழந்தைகள்லாம் இருக்க ஆத்துக்கு வரா அப்படின்னா முதல்ல கோவிலுக்கு தான் லீவு, குழந்தைகள்லாம் வரா, குழந்தை அப்பயே சொல்லிடுவான், நான் எப்பயோ வரேன், இன்னைக்கும் கோவிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்பான். இவன் எப்பயோ வரத்துக்காக சுவாமியை விட முடியுமா, இவதான் எப்பயோ தானே வரா, சுவாமி எப்பயும் இருக்காரு, இவன் போனதுக்கு அப்புறம் அவ தானே இருக்க போறான். ஆனா லோகம் எல்லாம் அப்படிதான் இருக்கான். அப்ப அந்த சுவாமி கிட்ட அப்படியே ஒப்படைச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு அப்பாடான் கடக்கணுமா. லக்ஷ்மணன் நான் உன்னுடைய தாசன் அப்படின்னு ஒரு கைங்கரியம் பண்றதுக்காக வந்துட்டான், ஒன்னும் தெரியாது ராம, நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன்னு வந்துட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டான். ஊர்மிளா ரொம்ப விசேஷம் யாருன்னா, ஊர்மிளா மாண்டவி சுத்த கீர்த்தி தான், சீதை கூட பாக்யவதி, சரியா 14 வருஷம் ஹனிமூன்க்கு வந்திருக்காவா ரெண்டு பேரும். இது ராவண பதெல்லாம் சும்மா, பகவான் அயோத்தியால வந்து ரொம்ப பிஸியா இருந்துட்டே இருக்காராம், மாத்தி மாத்தி மந்திரிகள் எதானு கேட்டு இருக்காளாம், யாராவது கல்யாணம் காது குத்துன்னு சொல்லிட்டு இருக்காளாம். பகவான் ரிலாக்ஸா உக்காந்த ரிஷிகள்லாம் வந்து பரபிரம்மத்தை பத்தி ராமா வேதத்துல இப்படி சொல்லிருக்கு, கொஞ்சம் வியாக்யானம் பண்ணேன் உடனே பகவான் உட்காந்து அதாகப்பட்டது அப்படின்னு பிரம்மத்தை பத்தி பிரம்மம் வர்ணிக்கிறது. தாயார் பார்த்தா ரொம்ப பிஸியாவே இருக்கார், ஊர்ல இருந்து கடத்திட்டு போனாதான் தேவரை நினைச்சா அதுக்கேத்த மாதிரி வனவாசம் கிடைச்சிருது. அப்பாடா 14 வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹனிமூன் கிளம்பிக்கிறார் தாயார், ஜோரா வந்துட்டான். அதனால ஆச்சரியமா தாயார் பெருமாளோட வந்துட்டா, ராமன் இருக்கும் இடம் சீதை அயோத்தின்னு. ஆனா அந்த ஊர்மிளா மாண்டவி சுத கீர்த்தி லக்ஷ்மண பரத சத்ருனோட மனைவிகள் இருக்கா பாருங்க, அவன் 3 பேருமே அயோத்தியால இருந்துண்டு மத்தவாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஒரு மனசு வரும், சின்ன குழந்தைகள் தான், சீதா ஊர்மிளா மாண்டவி சுத கீர்த்தி எல்லாம் ஒரே வயசு பொண்ணுகள் தான், இவன் மட்டும்தான் பர்த்தாவோட வரா. ஆனா இந்த 3 குழந்தைகளுமே அங்க இருக்க அயோத்தியா ஆதிக்கார விட்டுடும். அவன் மனைவியை பத்தி கவலையே படாம இவன் வந்துட்டான், லக்ஷ்மணன் சௌக்கியமா வந்தாச்சு. பகவானுக்கு அழகா ராத்திரி படுக்கையை தயார் பண்றானா, ஒரு வேலைக்காரன் மாதிரி ஜம்முன்னு அழகா இலையெல்லாம் எடுத்து தழையெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பூவெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மெத்த. தாயார் பார்த்தா இந்த மாதிரி மெத்த அயோத்தியால கிடைச்சதே இல்லையே அப்படின்னு சந்தோஷப்பட்டாளாம். உடனே ராமன் படுத்துட்டானா பக்கத்திலேயே தாயார் படுத்துக்க, தாயார் கொஞ்சம் வெக்கமா இருக்கு, அந்த புறத்துல ரகசியமா படுத்துட்டு இருந்தவர், சுத்தி வர நிறைய பேர் வேலைக்காரான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டா அங்க நிக்க வச்சிருக்காங்க குகன், ஒரு வேலை ஏதானே யாரா பண்ணிட்டான்னா அப்படின்னு. அதான் தாயாருக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. பகவான் சொல்றான், தைரியமா படுத்துக்கோ, எல்லாம் நம்மளுடைய நம்ம மனுஷாதான் அப்படின்றான். எல்லாம் வேடுவர் கூட்டம், காட்டு ஜாதி கூட்டம், எல்லாம் ட்ரைப்ஸ் அவ்வளவுதான், எல்லாம் மலை ஜாதி ஜனங்கள். ஆனால் அவளை பார்த்து பகவான் சொல்றான், நம்ம கூட்டண்டி அப்படின்ட்டான். அழகா தாயார் இப்படி படுத்துனுட்டா, தாயார் ரொம்ப சுகமா வளர்ந்திருக்கா, ஜனகருடைய குமாரத்தி ஆச்சு, பார்த்து பார்த்து வளர்த்திருக்கார். தாயாருக்கு தலகாணி இல்லாம எப்படி படுக்கிறதுன்னு தெரியலையா. ராமச்சந்திரமூர்த்திக்கு பழக்கம் இருக்கானா, விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் அங்கெல்லாம் போனதுனால கையே தலகாணியா வச்சிருந்து படுத்தல்னா பெருமாளுக்கு பழக்கம் இருக்கு. தாயாருக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை, இப்படி இப்படி படுக்கிறா, தலையை எப்படி வச்சுக்கணும்னு தெரியலையா. உடனே ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய கையை அப்படி காமிச்சு என் கை மேல படுத்துக்கோடி அப்படின்னு விட்டான். சீதபாத அடடா 14 வருஷம் வீணா போயிடுச்சு, அயோத்தியாவில தலகாணி வச்சு தூங்கி வீணா போனேனே, இவ்வளவு அழகான ஒரு திருத்தோள்கள் தலகாணியா கிடைக்கிறது, அடடா ஏமாந்து போயிட்டேன்னு. இனி 14 வருஷத்துக்கு இதுதான் தலகாணின்னு தீர்மானம் பண்ணிட்டா. ராமன் கையில படுத்தா தெரியும், படுக்க வேண்டாமா, எத்தனால தான் அழுக்கு தலகாணியை கட்டிட்டு படுக்கிறது. ஒரு நாள் ராமனுடைய கையை ராமா கொண்டா அப்படின்னு சொல்லி ராமனுடைய கைகள்ல தலைய வச்சு விஸ்ராந்தியா படுத்துக்கோங்க. மனசுதானே, ராத்திரி படுத்துக்கும் பொழுது ராமன் கையில படுத்துக்கலன்னு நினைச்சுக்கோங்க. அவன் பக்கத்துல படுத்துண்டு என்னெல்லாம் மனசுல தொடர அத்தனையும் அவங்கிட்ட சொல்லுங்க, மனுஷாக்கிட்ட சொல்லிடாதீங்கோ, அவ்வளவுதான். ரொம்ப டேஞ்சரஸ் இதுன்னா மனுஷா கிட்ட கஷ்டத்தை சொல்றதுதான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நன்னா இருக்கு வாய் நிறைய சொல்லுங்க, சதாஸ்து அப்படின்னா பகவான். அதுதான் மனுஷா கிட்ட மட்டும் மறந்து கஷ்டத்தை சொல்லப்படாது. ஏன்னா அவன் நம்ம கஷ்டத்தை ஒரு 10 பேரோட சொல்லுவான், அந்த 10 பேரும் நம்ம கஷ்டப்படணும் நினைப்பான். நம்ம நன்னா வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கூட இவன் மனசே நமக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால நன்னா இருக்கேன், நன்னா இருக்கேன், நன்னா இருக்கேன், சௌக்கியமா பகவான் வாய் நிறைய சொல்லுங்கள, காசா பணமா இப்படியே சொல்லிட்டு இருந்த சமயத்தை கலியுகத்துல ஒரு நியாயம் உண்டு. ஒரு பொய்ய 10 தடவை சொன்னா அது சத்தியமாயிடும். நன்னா இருக்கேன், நன்னா இருக்கேன், நன்னா இருக்கேன் 10 தடவை சொல்லும் போல தானாவே 11வது நன்னா ஆயிடும். மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. யத் பாவம் சத் பவதி, மனசுதான் மன ஏவ மனுஷ்யானாம் காரணம். அழகா தாழாறு பெருமாளும் படுத்துண்டா. அப்ப குகன் சொல்றான் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா நீயும் படுத்துக்கோப்பா, நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு கவலைப்படாது, இல்ல தூக்கம் வரல எனக்கு. ஏன்பா வேற ஒண்ணு படுக்க ரெடி பண்ணிட்டமா, இல்ல ராமச்சந்திரமூர்த்தி அம்சதூளிகா மஞ்சத்துல படுக்க வேண்டியவர், இப்படி புல்தரையில படுக்கிறானே மனசே கேட்கல. என்னைக்கு என் ராமன் திரும்ப அயோத்தியால போய் அம்சதூளிகா மஞ்சத்துல படுக்கிறானோ அது வரைக்கும் இந்த கண்ணு மூடாதுன்னுட்டான். நம்மளாம் என்னைக்கா ஒரு நாள் தூக்கத்தை ஜெயிச்சிருக்கோமா, ஐயோ தூங்கி தொலைய வேண்டியிருக்கேன்னு இன்னைக்கா நினைச்சிருக்கோமா. ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி எழுந்துட்டோம்னா 3 நாளைக்கு அதை சொல்லிட்டு 4 நாளைக்கு காம்பன்சேட் பண்ணி தூங்கிட்டு இருப்போம். அன்னைக்கு காரடையான நோம்பு வெடியாத காலம்புற வந்துருத்தா, 2:30 மணிக்கே எழுந்துட்டேன். யார் எழுந்து சொன்னா வேண்டாம், உங்களுக்காக தானே, உங்க ஆட்சிக்கார நல்லா இருந்தா உங்களுக்கு நல்லது. இன்னும் பெரிய தியாகம் மாதிரியே பேசும், அது அதிசயமே. அவாவாளுக்காக பண்ணக்கூடிய காரியத்தை தியாகம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காலங்காத்தால் 2:30 மணிக்கு எழுந்துக்க வேண்டாம், விட்டுருங்கோ, பொறுமையே 7 மணிக்கு அதை பண்ணி சாப்பிடுங்கோ, அவ்வளவுதானே. என்னமோ இதெல்லாம் எல்லாமே தாந்தா தாந்தா தாந்தா, இதெல்லாம் இதெல்லாம் தியாகத்துல சேர்த்து எழுத்துறீமா தியாகம். அம்மாவை விட்டுட்டு சங்கரர் கிளம்பினார் பாருங்க, அது தியாகம். வேற ஒருத்தருமே பிடிமானம் இல்லாத சங்கரருடைய அம்மா போடா குழந்தை லோகக்ஷேமார்த்தமாக அனுப்பி வச்சாலே அது தியாகம். சுவாமி ராகவேந்தர் லோகக்ஷேமார்த்தமாக சின்ன குழந்தையும் தன்னுடைய அழகான மனைவியை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டாரு, அது தியாகம். 24 வயசுல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு நம்ம நன்னா இருக்கணும்னு சன்னியாசம் வாங்கிட்டாரு, அது தியாகம். நமக்கும் தியாகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தியாகம்ன்ற வார்த்தையை பேசுறது கூட கிரிமினல் அஃபென்ஸ். நம்மளாம் ஒரு தியாகம் இதுவரைக்கும் யாரு யாருக்காகவும் பண்ணது இல்லை. ஆனா ப்ரொஜெக்ட் பண்றது மட்டும் அவ்வளோ தியாகம் பண்ண, என்ன பெருசா தியாகம் பண்ண, தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டோமா, ஒண்ணும் கிடையாது. டிவிய தியாகம் பண்ணிட்டோமா, ஒண்ணும் கிடையாது. எதையுமே தியாகம் பண்ணல. அகஸ்மாதா அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் போய் டிவியா ஆஃப் ஆனா நிம்மதி, அபாரா அகோபாகியம் அகோபாகியம் பகவத் கிருப, அவ்வளவுதான். எதையும் தியாகம் பண்ற நிலைமையில நம்ம யாருமே இல்லை. ஆனா லக்ஷ்மணன் சொல்லிட்டான், தூங்க மாட்டேன், தூக்கம் வரலேன்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ணா கூட பரவாயில்ல, சீதா மாதா பாவம், ராஜாத்தி இப்படி படுத்துருட்டாளே. சீதா மாதா திரும்ப போய் நிம்மதியா தூங்குற வரைக்கும் தூக்கம் வராதுன்னுட்டான் சொல்லிட்டு ஓரத்துல அப்படி நின்று இருக்கான். அப்பப்ப ஓரத்துல குகனை பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏதானும் ஒரு கால் பரதனோட கூட்டு சேர்ந்து ராமனுக்கு ஏதானும் பண்ணிட்டா அப்படின்னு, இவன் இப்படி ஒரு வேலைக்காரன் பகவானுக்கு ஒண்ணு ஆயிடுபடாது. அதே சந்தர்ப்பத்துல குகன் ஓரத்துல அப்பப்ப லக்ஷ்மணனை பாத்துக்கிறான், இவன் ஒருவேளை பரதனோட கூட்டு சேர்ந்து இங்க பக்கம் 2 பேரு அத்தனை 2 பேருக்கும் பகவான் மேல ஒரு பிரீத்தியான், பகவான் இவன் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கானா. ஆச்சரியமா எவ்வளவு தூரம் என் மேல அக்கறை கொண்டு தன் தூக்கத்தை விட்டுட்டு இருக்காள், பேர்பட்ட கைங்கரியம். அந்த கைங்கரியம் பண்ணணும், அதானே வசக்தி. அழகா பொழுது விடுஞ்சு விடுத்தான். பகவான் எழுந்துட்டான், சீதா மாதா எழுந்தாள். அழகா ஆலம்பாலெல்லாம் கொண்டு வந்து பகவான் ஜடாமுடியெல்லாம் தெரிச்சுக்கிறான். ரொம்ப அழகு. ராமனை ஜடாமுடியோட பார்க்கணும், வனவாசி வேஷத்துல பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல தான். அங்க பத்மநாபரை சேவிச்சுட்டு கீழே இறங்கினா ராமன் சன்னதி உண்டு. அங்க ரெண்டு ராமன் இருப்பான், ஒரு ராமன் கீழம்லாம் வச்சிருந்து சக்கரவர்த்தி திருமகன், பக்கத்திலே இன்னொரு ராமன் நிற்பா, வெறுமை ஜடாமுடி இத்தினோண்டு மரவுரி தெரிச்சு. இந்த ஸ்மார்ட் செலவு யாருன்னா அந்த வனவாசி ராமன் தான். அழகன் யாருன்னா வனவாசி தான். ஏன்னா அலங்காரம் பண்ணி அழகம் மறைக்கலையாம். அவன் அவனாக வெறுமை ஒரு மரவுரி தெரிச்சென்று நெஞ்சு அப்படி காட்டிண்டு அம்பராசினியும் தோள்களில் கட்டிட்டு கையில ஒரு கோதண்ட தச்சு சுவாமி நிற்கிறான். குஹன் சொல்றான், பிரபு இங்கேயே இருந்துடுறேன், போகாதே போகாதே அப்படின்றான். பகவான், இல்லப்பா நீ இங்க இரு. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை அப்படின்றார். திருமங்கமன்னன் சொல்றா, ஒரு ஏழை ராமனுடைய ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி பார்த்தா குகன் ஒண்ணுமே இல்லை. ஏதலன் அவாட்டுக்கு ஏதோ ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு காட்டுவாசி பெயர், கீழ்மகன் ஒரு டிரைப் அவ்வளவு ஆதிவாசி. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று என்னாது மாழைமான் மடநோக்கி உன் தோழி. சீதா இருக்கா பாத்தியா, அவ உன்னுடைய தோழிப்பா, அதனால என் மனைவி. உம்பி எம்பி, இந்த லக்ஷ்மன் உன்னோட தம்பி, அதனால என் தம்பி என்று ஒழிந்திலை. அப்பா இந்த குகன் கிட்ட எவ்வளவு சொல்லி, உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு அப்படின்ற சுவாமி சொல்றா. உகந்து உயிர் தோழன் நான் உனக்குன்னு தன்னதான முன்னிலைப்படுத்தணும். பகவான் ராமன் சொன்னா, ஏ குகா எனக்கு உயிர் தோழன்டா நீ, இப்படி ஒரு தோழன் எனக்கு சிங்கி பேரபுரத்துல கிடைச்சிருக்க, அதனால இங்கேயே இருந்துட்டான். அதனாலதான் குகப்பெருமாள் அப்படின்னு பேர். வைஷ்ணவ சித்தாந்தத்துல குக ஆழ்வார் சொல்ல மாட்டான், குகப்பெருமாள். ஏன்னா ராமன் தன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவு வசதி. சில இடங்கள்ல கம்பன் சொல்றார், இதுவரைக்கும் நால்வரா இருந்தோம், இனி ஐவரானோம் அப்படின்றான். குகனை பாதுகாப்பா, இது வரைக்கும் எனக்கு நாங்கெல்லாம் அண்ணா தம்பி நாலு பேரா இருந்தோம், இன்னைக்கு ஒன்னோட சேர்த்து நாங்க அஞ்சு பேரா ஆயிட்டோம் அப்படின்னு விட்டானா. பகவான் அவனை பிராத்ருவாவும் பாக்குறானா, தவராவும் பாக்குறான். அவன் தாக்கியனா கை கட்டி நின்னதுனால ராமன் அவன் தோல் மேல கை போண்டு, நீ என்னோட ஃப்ரெண்டுடா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியலையேன்றான். குகன் கதறான், பிரபு இந்த கிருப தாங்குமா? நம்ம அவனுக்கு முன்னாடி கை கட்டி தாசன்னு நின்னுட்டோம்னா தனக்கு ஈக்குவலா நிக்க வச்சிருவான். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரிய புருஷாலாம் பாருங்க, அடியேன் பகவத்தாசன், அடியேன் ராமானுஜதாசன் நிக்கிறாள் இல்லையா, அவனுக்கு சமமா அவளை கொண்டாடுறோமா இல்லையா? மீரா பிரபு கிரிதாரின்றா மீரா. நான் யாருடின்னா, நான் கிரிதாரியுடைய தாசின்றாளாம். கிருஷ்ணனுக்கு ஈக்குவலா மீராவை கொண்டாடிருக்கும். ஆண்டாளை கேட்டா, நீ யாருடின்னா, அடியாள் ரங்கதாசி அப்படின்றாள். ரங்கனுக்கு சமமா ஆண்டாளை கொண்டாடிருக்கும். அப்ப அவனுக்கு தாசன், அவனுக்கு தாசி அப்படின்னுட்டோம்னா அவனுக்கு சமமான ஒரு ஸ்டேட்டஸ சுவாமி கொடுத்துரும். அதுதானே முக்கியம். பகவான் அவ்வளவு பெரியவன். உடனே அழகா பகவான் சொன்னான்னு சொல்லி ஓடம் எல்லாம் ரெடி பண்றான். அழகா பகவான் முதல்ல சொல்றான், லக்ஷ்மணா நீ ஓடத்துல ஏறிடு, அதுக்கப்புறம் சீதையை ஏறி உட்கார வச்சுக்கோ, அப்புறம் நான் ஏறுறேன்னுட்டான். உடனே லக்ஷ்மணன் ஏறி ஆச்சு, அழகா சீதையும் ஏறி ஆச்சு. பகவான் ஓடத்துல ஏற போனானா, குகன் சொன்னா, ராமா ஒரே ஒருத்தர் உனக்கு ஒரு பாத பூஜை பண்ணிக்கிறேனே அப்படின்னா. ராமன் சிரிச்சான், நேத்தியெல்லாம் விட்டுட்டு இப்பேண்டான்னா, இல்ல பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி பாதத்தை நின்று அலம்பு 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 அலம்புறான். ராமன் பார்த்தேன், இதுக்கு இவ்வளவு விளம்பரம், பாத பூஜைக்கு இவ்வளவு விளம்பரம் வேண்டாமே அப்படின்னு உடனே பகவான் கேட்டானா, ஏன்பா இவ்வளவு விளம்பரம், பாதத்தை அழுக்க ஏதாவது ஒட்டின்னு இருக்கோ, அதுதான் பயமே ராமான்னா. என்னடா அப்படின்னா, உன் பாதத்தில் இருந்த ஒரு தூசு பட்டு கல்லு பொண்ணா மாறிடுத்து, என்கிட்ட இருக்க நல்ல ஓடமே இது ஒண்ணுதான், உன் காலில் இருக்க தூசு பட்டு ஏன் ஓடம் ஏதானு புதுசா கிளம்பிடுத்துனா என்ன பண்ணுறேன், அதுக்காக ஒரு தூசி இல்லாமல் உன் திருவடி அலம்புறேன்னு. பகவானுடைய பாத தூளிக்கு அத்தனை ஒரு பலம் இருக்குன்னு ஒரு குகன் வேடுவன் தெரிஞ்சிருந்தான். அழகா பகவானுக்கு ஐலசா போட்டு ஜோரா ஓடம் ஓட்டானான். சம்சார சாகரத்தை கடக்க வைக்கிறதுக்கு எவன் ஓடமோ அவனை ஓடத்துல உட்கார வச்சுட்டு குகன் கொண்டு போய் விடுறானா ஜோரா. அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே அப்படின்னு சொல்லி திருக்கோடு பெண்பிள்ளை சொல்றா. பகவானுக்கு இப்படி ஒரு கைங்கரியம் பண்றது யாருக்கு கிடைச்சது? இந்த குகன் இவ்வளவு அழகா வேலைக்காரனா இருந்துண்டு அடியேன் தாசன் அடியேன் தாசன் சொல்லி சுவாமியை கொண்டு போய் அக்கறையில விட்டுட்டான். அக்கறையோட கொண்டு விட்டுட்டான், ஆனந்தமா விட்டுட்டான். சௌக்கியமா பகவான் பரத்வாஜ மகரிஷி வாழெல்லாம் பாக்குற, அதுக்குள்ள தசரதர் பரமபதிச்சுட்டார், பரதனை போய் கூட்டிட்டு வர சொல்றா. பரதன் சத்ருகணன் ஊர்லேருந்து வந்துட்டா, பரதனுக்கு வந்தோடனே தெரிஞ்சு போயிடுத்து, அப்பா பரமபதி சுட்டா அப்படின்லாம் தெரியறது. கைகேயி கிட்ட கேட்கறான், அப்பா கடைசியா என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு. ஹா லக்ஷ்மணா, ஹா ராமா, ஹா சீதேன்னு சொல்லிட்டு உயிரை விட்டார் அப்படின்னு. ஏன் அண்ணாலாம் எங்க போயிட்டா அப்படின்னா, இல்ல 14 வருஷம் வனவாசம் போயிருக்கா அப்படின்னு விட்டான். யார் இந்த மோசமான வரத்தை கேட்டதுன்னா, உனக்காக நான் தாண்டா குழந்தேன்னுட்டான். பரதனுக்கு அவ்வளவு கோபம் வந்து, நீ என்னுடைய அம்மாதானா அப்படின்னு விட்டான். ராமனுடைய ராஜ்யத்தை பிடுங்கிட்டு நான் ரசிப்பேன் நினைச்சியோ அப்படின்ட்டான். அப்புறம் ஒரு வையா சத்தம் எல்லாம் போட்டு எல்லாரும் தப்பா நினைச்சுட்டான். பரதனை அத்தனை பேருமே மகா பாவின்னு பேச ஆரம்பிச்சு. அவ்வளவு கஷ்டம் தெரியுமா, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் இல்லையா. பரதன் நிஜமாவே அத்தனை பேரும் வாயில வந்தபடி எல்லாம் திட்டா. கௌசல்யா மாதாவை போய் சேவிக்கிறான் பரதன். கௌசல்யா மாதா கேட்கிற, சந்தோஷமாடா திருப்தியா, அம்மா பிள்ளை இனிமேல் நன்னா இருப்பேளே அப்படின்றாள். அம்மா நீங்களுமா என்ன புரிஞ்சுக்கலையா, இந்த ராஜ்யத்தை வச்சு நான் என்னமா பண்ண போறேன், ராமன காட்டிலும் ராஜ்யம் வசத்தியோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தருக்கா ப்ரூவ் பண்றோம். ரொம்ப கஷ்டம் தெரியுமா, ஆனா நிதானமா எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றான். தசரதற்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் முடிச்சான். முடிச்ச உடனே வசிஷ்டர் சொல்றார், பரதா ராஜ்யத்துல ராஜா இல்லைன்னா சரியா வராது, அதனாலே உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் வந்தது கோபம் பரதனுக்கு. நீ குல குருதானே, குல துரோகியானுதான் வசிஷ்டரை பார்த்து. ராமனுடைய ராஜ்யத்தை நான் அபகரிப்பேன் நினைச்சீரோ, தசரதனுடைய குமாரன் அப்படிதான் வீண் போக மாட்டேன். அகம்ச ராஜ்யம் ச ராமஸ்ய சொல்றான், நானும் இந்த ராஜ்யமும் ராமனுடைய சொத்து. ஒரு சொத்து எப்படி இன்னொரு சொத்தை ஆள முடியும்? இப்ப வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, மொபைல் போன் இருக்கு, எல்லாமே நம்முடைய சொத்து. டிவி வந்து, ஏ ஃப்ரிட்ஜே நீ இப்பதான் வந்து ஒரு வருஷம் ஆயிருக்கு, நான் இந்த வீட்டில் 15 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன், அதனால நான் சொல்றபடி நீ கேளுன்னு டிவி வந்து ஃப்ரிட்ஜ ஓவர்டேக் பண்ணி சொல்ல முடியுமா? எல்லாமே சொத்து தான். அந்த மாதிரி அழகா சொல்றான், அகம் ச ராஜ்யம் ச ராமஸ்ய, நானும் ராஜ்யமும் ராமனுடைய சொத்து. நான் எப்படி ராஜ்யத்தை ஆள முடியும், என்னையும் ராஜ்யத்தையும் ஆள வேண்டியது ராமன். அடியேன் ராமனுடைய தாசன் தானும் என்னடா பண்றது, எல்லாரும் போவோம், எல்லாரும் காட்டுக்கு போவோம், ராமனை திரும்ப நாட்டுக்கு வாடான்னு கெஞ்சுவோம். பகவான் அந்தே தீரணம், அவனுக்கு பதில 14 வருஷம் நான் போறேன்னு லோகத்தை எந்த தம்பியாவது சொல்லுவான். அவன் சொல்றான், நான் போறேன், 14 வருஷம் காட்டுல இருக்கணும், தசரத குமாரன் யாரோ ஒருத்தன் அவ்வளவுதானே, ராமச்சந்திரமூர்த்தி நாட்டுக்கு வரட்டும், நான் காட்டுக்கு போறேன், அவ்வளவுதானே பரதன், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் இல்ல, பகவான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணட்டோம்னுட்டான். உடனே எல்லாரையும் கூட்டுண்டு கிளம்புறான் பரதன், அத்தனை பேரையும் கூட்டுண்டு. என்ன ஆச்சரியம்னா, அப்பதான் தசரத சக்கரவர்த்தி பரம போயிச்சிருக்கார், ஆனாலும் கௌசல்யா சுமத்ரா கைகேயி மூணு பேரையும் கூட்டுண்டு வரான். மூணு பேரையும் கூட்டிட்டு வரா, கைகேயி தைரியமா வரா, தப்பு பண்ணிட்டு வர முடியுமா? அவன் நிஜமாவே பாபியா இருந்தா, ராமனுக்கு கெடுதல் நினைக்கிறவளா இருந்தா தைரியமா வர முடியுமா? ரொம்ப தைரியமா வரா, அழகா வரா, ஜோரா வரும்பொழுது குஹனை பார்க்கறான். குஹன் பார்க்கறான் அந்த பரதனை, அவன் ஏதோ கெட்ட மனசோட தான் வந்திருக்கான் பாக்கறேன்னுட்டான். அப்புறம் குஹனோட பரதன் பேசினான், அவ புரிஞ்சு கொடுத்தான் குஹனுக்கு, இல்ல பரதன் நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கான். குஹன் கேட்கறான், நல்ல எண்ணத்தோட தானே வந்திருக்காய்? பரதன் சொல்றான், சத்தியமாப்பா, அண்ணா அவன் நாட்டுக்கு ஐசுண்டு போறதுக்காக ஒரு வேடுவன்லாம் இவனை கேள்வி கேட்கிற நிலைமை வந்துடுத்து பாருமா, அந்த சமயத்துல கூட நான் ராமதாசன்பா, அடியேன் ராமதாசன்பா, ராமனுக்கு எடுதல் நினைக்கலேப்பா, இப்படி எல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த சமயத்துல நமக்கு தெரியாமே ஒரு பழி வந்து சேர்ந்துடும். பிராரப்த கர்ம ஆண்டா சொல்றான், நானேதான் ஆயிடுக, நம்ம பண்ணாத ஒரு கர்மா நம்ம தலையில விழாது. பரதனையே சொல்றான், சத்ருகணனுக்கு இந்த கூனிதான் எல்லாம் பண்ணான் தெரிஞ்சு விடுத்தும், அவளை அடி அடி நடிக்கிறான் நடுங்கிறது. அயோத்தியாவே சத்ருகனுக்கு கோபம் வந்து யாருமே பார்த்ததில்லை. இந்த கூனி அடிக்கிறத பார்த்தோன்னா கூனி கதறிந்து போய் கைகே கிட்ட ஓடுறா, கைகே அவளை கூட்டிட்டு பரதன் கிட்ட ஓடி வந்து காப்பாத்துன்னு கத்தலா. இப்ப பரதன் கேட்கணா, ஹே சத்ருகணா, எதுக்குடா இவளை அடிக்கிறா, என் அண்ணா இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவதான் இந்த வரத்தெல்லாம் கேட்க சொன்னா, இவளை கொண்டு போட்டா தேவலைன்னு பரதன் சிரிச்சான். அவளெல்லாம் காரணம் இல்லடா, வரத்தை ஞாபகப்படுத்தின கூனி காரணம் இல்ல, வரம் கேட்ட கைகேயி காரணம் இல்ல, வரம் கொடுத்த தசரதனும் காரணம் இல்ல, இன்னும் யாரு, என்னுடைய பிராரப்தம் தான் பரதன், என் பிராரப்தம், நான் இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு தோணிருக்கலாமோன்னு, ராஜ்ய யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலான்னு தோணலையே, ஏன் என்னோட பிராரப்தம், நானேதான் ஆயிடுகள். அதான் நம்முடைய கஷ்டங்களுக்கு யாருமே காரணம் இல்லை, நம்முடைய பிராரப்தம். பூர்வ ஜன்ம கர்ம வினை, ஆத்துக்காரும் பிராரப்தம், ஆத்துக்காரியும் பிராரப்தம், பிள்ளையும் பிராரப்தம், குழந்தையும் பிராரப்தம், நமக்கு மேல இருக்க பாசும் பிராரப்தம், ஆபீஸும் பிராரப்தம், நமக்கு வர வேலைக்காரியும் பிராரப்தம், எல்லாம் பூர்வ ஜன்ம கர்ம வினை. அதுதான் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கிறது, என்ன பண்றதுன்னு கண்டுபிடிக்க முடியல. பதிலா அதான் பிராரப்த கர்மம். பரதன் சொல்லிட்டான், என் மேல குற்றம், என்னுடைய ஜென்மா, என்னுடைய கர்ம வினை, இப்படி படுத்துறதுல யாரும் காரணம் இல்லை, நானேதான் ஆயுதுக. நன்னா ஞாபகம், உங்களுக்கு கஷ்டம் வந்து விடுத்தா சரி, ஏதோ நான் பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்ம வினை, அது வியாதியோ நஷ்டமோ என்ன வேணா இருக்கட்டும், அவன் கர்ம வினை மாறணும்னா ஒரே கதி ராமன் திருவடிகள்ல அடியேன் தாசன்னு விழறதுதான், துயரரு சுடரடி. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய பலம் அவனுடைய சரண கமலத்துக்கு தான் உண்டு. அதனால குகன் கிட்ட எல்லாம் சொன்னான், குகன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அழகா ராத்திரி உட்கார்ந்து பரதனுக்கு லக்ஷ்மணனுடைய மகாத்மியத்தை குகன் உபதேசம் பண்றான். பெரியவாசன் பிள்ளை சொல்ற, சமுத்திரத்துக்கு ஒரு குட்டை உபன்யாசம் பண்றா போலே இருக்குன்னு. ஒரு குளம் வந்து சமுத்திரத்துக்கிட்ட போய் சொன்னா அப்படின்னா, பக்தியில இவா புதுசு இவா பழசுன்னு கிடையாது. சில பேர்லாம் டிக்கெட் எப்பயோ புக் பண்ணிருப்பா, வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கும். முன்னாடி நாள் கிளம்புற வரைக்கும் ஆர்ஏசி 80, ஆர்ஏசி 40, ஆர்ஏசி 15. நம்மளும் பாப்பா கடைசியில் ஆர்ஏசி வந்துடும் சந்தோஷம், ட்ரெயின்ல ஏறி உட்காருவோம். இன்னொருத்தர் யாராவது வருவா அழகா நமக்கு மேல் சீட்ல கன்ஃபார்ம் டிக்கெட்ல உட்காருவா, நீங்க எப்ப டிக்கெட் புக் பண்ண அவர் ஆனந்தம் தானே. இந்தியாக்கள் சிலர்லாம் ஒரு இது உண்டு, கரண்ட் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் போயிடுதா பாரு, அப்பாடா நமக்கு போச்சுன்றத விட எல்லாருக்கும் போயிடுதா, அப்பா பரம திருப்தி. அந்த மாதிரி நமக்கு சீட்டு கிடைச்சதோ இல்லையோ, நமக்கு பக்கத்தில் உட்கார கன்ஃபார்ம் சீட்டா, கன்ஃபார்ம் தான். எப்ப டிக்கெட் புக் பண்ண, நேற்று தான் புக் பண்ண தற்கால. அப்படியே மனசு வருத்தப்படும் பாருங்க, ஒரு 3 மாசம் நான் புக் பண்ணேன் கிடைக்கலையே. அந்த மாதிரி பக்தியில் சில பேர் தற்கால புக் பண்ணி கன்ஃபார்மா ஏறிடுவோம், சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல பொறுமையா இருந்து அப்புறம் ஆர்ஏசி வந்து இப்படி இந்த அஜாமிலன்லாம் தற்கால புக் பண்ணி டக்குன்னு மோட்சம் அடைஞ்ச ஆள். அஜாமிலன் திருத்தராசன்லாம் தற்கால டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபார்ம் தான் மோட்சம் அடைஞ்ச ஆள். சில பேர்ல அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்ல அப்படி இருந்து ஜடபரதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஆர்ஏசி வந்து 3வது ஜென்மாவில் கன்ஃபார்ம் ஆகி மேல போனோம், கன்ஃபார்ம் டிக்கெட்டை விட்டுட்டு வெயிட்டிங் லிஸ்ட் போய் மாட்டின்றது ஜடபரதம். அந்த மாதிரி குகன் அவ்வளவு அழகா பரதனுக்கு எல்லாம் உபன்யாசம் பண்றான். பகவானதுக்குள்ள பரத்வாதர்லாம் பார்த்துட்டு அப்படி அக்கட இன்னும் தாண்டி போறான், சித்திரக்கூடத்துல போய் இருந்துட்டு இருக்கான். பரத்வாதர் சொன்னார், ஆச்சரியமா பரதன் வரான், பரத்வாஜரும் கேட்கிறார், பரதா நல்ல இனத்தோடு தான் போறியாடா, எத்தனை பேர்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டியது பாருங்க. எல்லார்கிட்டையும் திரும்ப திரும்ப அதான் சொல்லலாம், அடியேன் ராமதாசன், நான் ராமனுக்கு தாசன், கைங்கரியம் பண்றதுக்காக வந்திருக்கேன், அவனுடைய தாசன், அவனுடைய சேவகன், அவனுக்கு தாசியம் பண்றதுக்காகத்தான் இருக்கேன். அப்ப பரத்வாஜர் கேட்கிறார், எனக்கு ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்திவை அப்படின்னு. அப்ப உடனே அவர் சொன்ன, கௌசல்யா மாதா, இது சுமத்ரா மாதா சொல்லி நிறுத்திட்டான். பரதனுக்கு கைகேயி மாதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் அசிங்கமா இருந்ததுதான். அப்ப பரத்வாஜ் கேட்கிறார், கைகேயி மாதா யாருடா அப்படின்னுச்சான். இதோ இங்காலே இவதான் அப்படின்றான் கோபமா. பரத்வாஜர் அவளை பார்த்து கை ஊப்புறாராம், நீ மட்டும் அந்த வரன் கேட்கலன்னா எங்களுக்கு எல்லாம் ராம தரிசனம் கிடைச்சிருக்காதுமா, இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் யார் பண்ண முடியும்ட்டான். பரத்வாஜர் சொல்றார், பரதா உங்க அம்மாவை தப்பா நினைக்காதே, ராம கைங்கரியத்துக்காக தன் பேரை கெடுத்துண்ட உத்தமி அவள், சாதாரணப்பட்டவள் இல்லையப்பான். அப்ப கூட பரதனுடைய மனது சமாதானம் ஆகல, சத்தியமா கைகேயி மகா உத்தமி, பிளான் பண்ணிதான் வரம் கேட்கிறா, ராமன் நன்னா இருக்கணும்னு ராமனும் கைகேயும் பேசி வச்சுட்டுதான் இந்த நாடகமே நடக்கிறோம். அழகா பரத்வாஜர் கேட்கிறான், அவர் அழகா சொல்றார், சித்திரக்கூடத்துல சுவாமி இருக்கா அப்படின்ட்டான். உடனே சித்திரக்கூடத்துக்கு போற அழகா பகவான் அந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை கட்ட சொல்றான். சித்திரக்கூடத்துல லக்ஷ்மணன் கிட்ட சொல்ல, லக்ஷ்மணா எந்த இடம் நன்னா இருக்குன்னா பார்த்துட்டு ஒரு பர்ணசாலை கட்டு அப்படின்றான். லக்ஷ்மணன் நடுங்குறான், பிரபு இந்த சுதந்திரம் மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் எப்பொழுதும் உங்களுடைய தாசனாவே இருக்கேன், எந்த இடத்துல எப்படி எதை நிர்மாணம் பண்ணணும்னு சொல்லுங்கோ நான் ரோபோ மாதிரி வேலை பண்றேன், எனக்கு தானா இந்த சுதந்திரமே வேண்டாம் அப்படின்றான். இந்த சுதந்திரம் தான் நம்மளை கிடைக்கிற இந்த ஃப்ரீ வில் ஒன்று இருக்கு பாருங்க, நல்லதா கெட்டதான் சூஸ் பண்ற ஃப்ரீ வில்ல முக்காவாசி கெடுத பர்ஃபெக்டா சூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நல்லது சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். எத்தனை பேர் நான் சிரிச்சுட்டே ஸ்கூல் போனேன், யாரை கை தூக்குங்க பார்க்கலாம், ஒருத்தர் இருக்க மாட்டோம். அம்மா அப்பா கொண்டு போய் தர தர இழுத்து கொண்டு போய் விடுவா, ஸ்கூல் போக படிக்கணும், அப்பதான் வயிற்று வலிக்கும், அப்பதான் சூச்சு வரும், அப்பதான் இங்கே இடிச்சுப்போம், அப்பதான் கீழே விழுவோம். நமக்கு நல்லதுதானே ஸ்கூல், ஆசைப்பட்டு யாராவது போயிருக்கோம், சத்தியமா கிடையாது. எக்ஸாம் நமக்கு நல்லதுதானே, ஆசைப்பட்டு எழுதிருக்கோம், சத்தியமா கிடையாது. நமக்கு என்றைக்குமே நல்லது ஆகிறதே இல்லை. ஆனா நல்லா இருக்கணும் ஆசைப்படுறேனே அப்படின்றோம், நல்லதே ஆகிறது இல்லையே. ஆனா பகவானும் பெரியவாள் நம்ம மேல கிருபை கொண்டு நல்லது பண்றாள். அத்தனை விசேஷம். அதனால லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா நான் உன்னுடைய தாசன், உன்னுடைய வேலைக்காரன், உனக்கு கைங்கரியம் பண்றேன், நீ டிசைட் பண்ணு. டிசைடிங் அத்தாரிட்டி நீ. நம்ம எல்லாம் நம்ம டிசைட் பண்றோம், நம்ம எல்லாம் சாய்ஸ் வச்சிருக்கோம், ஏ பி சி டி, இதுவா, இது இருந்தா ஓகே, இது இல்லைன்னா அது, சரி அவாசனா மாறினா அது, இந்த மூணு டெசிஷன் கூட தான் சுத்தின் இருக்கும். நம்மளா அவன் நல்லது முடிவு பண்ணுவோம், அப்புறம் சில பேர் அனுபவத்தை வச்சு முடிவு பண்ணுவோம். ஒரு நாள் இது கிடைக்கலன்னா இன்னொரு சாய்ஸ்னு வச்சுக்கோம். இப்ப நாலாவது ஒரு சாய்ஸ் இருக்கு, பகவான் இஷ்டம்னு. அந்த சாய்ஸுக்கு போகிறதே கிடையாது, அந்த சாய்ஸுக்கு போயிட்டோம்னா கவலையே கிடையாது. ஏதோ அகஸ்மாத்தா சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் பகவானுடைய சாய்ஸும் நம்முடைய சாய்ஸும் ஒத்து போயிடுறது. உடனே சுவாமி நல்லவர்னும், பகவான் எப்போதும் நல்லதுதான் பண்றார். சில சந்தர்ப்பங்கள்ல பகவானுடைய சாய்ஸ் நன்னா இருக்கு, நம்முடைய சாய்ஸ் தப்பா இருக்கு. ஆனா நான் ஒன்னு நினைச்சேன், தெய்வம் ஒன்னு நினைச்சுட்டு தோணும். ஏதாவது மேன் ப்ரொபோசல், காட் டிஸ்போசல், பழைய வேற பெருமாள் தலையில போடுறது. எல்லா அக்கிரமத்தையும் பண்றது நம்ப, அதுல இருந்து மீட்டு கொடுக்கறது பெருமாள். கடைசியில பகவான் மேல கொண்டு பழிய போட்டுடும். அது சொல்லிட்டான் லக்ஷ்மணன், நான் உன்னுடைய கைங்கரிய பரன், நீ தீர்மானம் பண்ணு ராமா, எனக்கு ஒன்னும் தெரியாது. சத்ரபதி சிவாஜி சமத்ராமதாசருக்கு ராஜ்யத்தை தானம் பண்ணி கொடுத்துட்டான். அவன் பாட்டு உட்காந்துட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சத்ரபதி சிவாஜியோட அம்மா வந்து சமத்ராமதாசரோட செஞ்சரா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணிட்டு இருக்கோம், இவன் பாடி இப்படி சன்னியாசி மாதிரி உட்கார்ந்து இருக்கானே சுவாமி, ராஜ்ய பரிபாலனை பண்ணலன்னா முகலாயர்கள் ஔரங்கசீப்ல அக்கிரமம் பண்ணிடுவான், ஒன்னும் கவலைப்படாதேமான்னு. அழகா சத்ரபதி சிவாஜி சமத்ராமதாசரை சேவிக்க வந்த அடுத்த நாள் சத்ரபதி சிவாஜியோட அம்மா மந்திரிகள் எல்லாம் ஓரத்தில் நின்று இருக்க, அழகா ராமதாசனார், ஏ சிவாஜி மகாராஜ், இப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு. சிவாஜி சிரிச்சான், நான் நேர்த்தியே அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு தானம் கொடுத்தாச்சு, இனிமேல் நீங்க தான் ராஜா, நான் எதுக்கு பரிபாலனம் பண்ணணும், என் வேலை இல்லைன்னுட்டான். ராமதாசர் சிரிச்சுன்னு சொன்ன வாஸ்தவம் தான், ஆனா நான் சன்னியாசி பார்த்தேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு யாராவது நல்ல வேலைக்காரன் வேணும், அதனால என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்துட்டு இந்த இந்து சாம்ராஜ்யத்தை நடத்திடுவான்னுட்டான். ஒன்னும் பேச முடியல சத்ரபதி சிவாஜிக்கு. இப்ப என்ன அப்படின்னா, நீ என்னோட வேலைக்காரன், ராஜ்யம் என்னுடையது, நான் ராஜா, நான் ஒன்னு என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து அப்பாயிண்ட் பண்றேன், இந்த ராஜ்யத்தை மெயின்டைன் பண்ணுட்டான். கடைசி வரைக்கும் சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யத்தினுடைய சேவகன் நினைச்சுட்டான், அவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ணா. அதனாலதான் இன்னி வரைக்கும் சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு மரியாதை. அதனாலதான் மகாராஷ்டிர தேசத்துல இன்னைக்கு ஒரு இந்துத்துவா நன்னா உக்காந்துட்டு இருக்குன்னா, சத்ரபதி சிவாஜி தன் ராஜ்யம்னு பரிபாலனம் பண்ணல, சமர்த்த ராமதாசருடைய ராஜ்யம். திருவிதாங்கூர் போனோம்னா திருவனந்தபுரம், ராஜாக்களுக்கு எல்லாம் பத்மநாபதாசர்கள்னு தான் பேர். இன்னைக்கும் திருவாங்கரோட கிங்க கிங் யார் அப்படின்னா பத்மநாபர் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு, சாந்தானந்தபுரி மகாராஜ், அவர் அழகா திருநாட்டத்துக்கு வந்தா சார், கோயிங் டு சீ த கிங் அப்படிங்கிறார். யாரா அப்படின்னா பத்மநாபர், அவர் தானே கிங் அப்படிங்கிறார். பத்மநாபன் தான் இன்னைக்கு ராஜா. ஜெகநாத்புரிக்கு ஜெகநாதன் தான் ராஜா, பிருந்தாவனத்துக்கு கண்ணன் தான் ராஜா, அயோத்தியாவுக்கு அவன் தான் ராஜா, வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஆத்துக்கும் அவன் தான் ராஜா, நம்ம எல்லாம் வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். நான் வேலைக்காரன் நினைச்சுட்டேன், அகம்பாவம் வராது, டென்ஷன் வராது, பயம் வராது, கவலை வராது, என்ன ஆகுமோன்னு இன்செக்யூர் ஃபீலிங் வராது. என்னுடையதுன்னு வரும்பொழுதுதான் அபிமானம், டென்ஷன், கவலை, பயம் எல்லாம் எல்லாம் அவனுடையதுன்னுடா, மனசஞ்சலமே கிடையாது. அந்த மாதிரி அழகா லக்ஷ்மணன் சொல்லிட்டு, அண்ணா நீ எப்படி சொல்றாளோ கற்றேன்னுட்டாமே பகவான் அழகா டிசைன்லாம் போட்டு வாஸ்துப்படி எல்லாம் கற்றார். வீட்டில் இன்ஜினியர், நல்ல இன்ஜினியர் ராமச்சந்திர மூர்த்தி, ஒரு ராஜா வார்க்கணும் எல்லாமே தெரியும், இன்ஜினியரிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அழகா எல்லாம் கட்டிட்டான், ரொம்ப சந்தோஷப்படுறா, சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. பரதன் தேடிட்டு வந்துட்டான், பகவான தேடிட்டு வரான். தூரத்துல ஏதோ சப்தம் எல்லாம் கேட்டவொடனே ராமன் சொன்னான், ஏ லக்ஷ்மணா, என்னமோ தூரத்துல நிறைய மனுஷாலாம் வரா மாதிரி இருக்கு, பறவைகள்லாம் பயந்து ஓடுறது, மிருகங்கள்லாம் நாலா பக்கமா ஓடுறது, என்னன்னு மரத்தினரை ஏறி பார் அப்படின்னு. தோண்ணா அப்படின்னு கிட்டுக்கிட்டு வேலைக்கார மாதிரி ஏறி அழகா மேலேந்து பாக்கலாம். இவனும் யுவராஜகுமாரன் தானே, ஆனாலும் அடியேன் தாசன்னு நிக்கிறான். மேலே அங்கேயேந்து பாக்கலாம், தூரத்துல இந்த அயோத்தியாவுடைய கொடியெல்லாம் தெரியறது, ரசம் எல்லாம் தெரியறது, தூரத்திலேயே பார்த்துட்டான் பரதன் வரதான் தெரிஞ்சுடுச்சு. உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம், படுபாவி பரதன் இங்கேயும் வந்து தொலைகிறான்னுட்டா. எல்லாரும் தப்பா நினைக்கலாம், லக்ஷ்மணனும் தப்பா நினைக்கிறான், படுபாவி பரதன் இங்கேயும் வரான்னா நீங்க சும்மா ஓரத்து நில்லுங்கோ, நான் அவனை கொண்டு போட்டு மறுவேட பாக்குறேன்னுட்டான். அவ்வளவு கோபம், கைகையினால் என மேல கோபம். அப்ப ராமன் சொல்றான், சாச்சா என் பரதன் அப்படி நினைக்க மாட்டான்டா, லக்ஷ்மணன் இப்படி பாக்கிறான், கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டு இவரு கூட நான் நிக்கிறேன், என் பரதன்றாரு. அதான் சுவாமி, ஏன்னா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி என்று. நம்மள மாதிரி வெளியில பாக்குறவன் இல்லையே, அந்தரியாமி ஆச்ச, உள்ளே இருந்து பாக்குற வஸ்துவாச்சு. பகவான் சொன்ன என் பரதன் அப்படி பண்ண மாட்டான்டா, அவன் ராஜ்யத்தை கிட்ட கொடுக்கறதுக்காகத்தான் வரான். இல்லன்னா இல்லன்னா பாருங்கோ, பெரிய படைகள்லாம் வர்றது, இங்க இருக்கிறவனுக்கு பொறுக்கலன்னு ராமன் எவ்வளவோ சொன்னார். இல்லடாக்கு வந்த இல்லடாக்கு வந்தேன்னு லக்ஷ்மணன் அடங்குற மாதிரி தெரியல. ராமனுக்கு வருத்தம், அப்படி பாகவத பச்சாரம் பண்றாங்க, தன்னை திட்டினா கூட பகவான் பொறுத்துருவான், பாகவதால திட்டினா பொறுத்துக்க மாட்டான். உடனே பகவானுக்கு கோபம் வந்துடுதுவான், எனக்கு இப்ப புரிஞ்சு விடுத்துறா லக்ஷ்மணா, ஏதோ அவசரப்பட்டு என் கூட கைங்கரியம் பண்றேன்னு வந்துட்டாள், அழகா ராஜ்யத்துல இருந்தா ஜம்மன் அம்சு தூளிகா மஞ்சத்தை தூங்கிண்டு காத்தல லேட்டா எழுந்துட்டு சௌக்கியமா வாழ்ந்திருக்கலாம், இங்க வந்துட்டு எங்க கை காலை பிடிச்சிண்டு காலங்காத்தால எழுந்துட்டு காய் எங்க கனி எங்க கிழங்கு எங்க தேட வேண்டியிருக்கு, புரிஞ்சு போயிடுத்து. இப்பவும் சொல்லு, இதோ பரதன் வரட்டும், ஏ பரதா இந்த ராஜ்யத்தை லட்சுமணனுக்கு கொடுறா நான் சொல்றேன், டக்குன்னு கொடுத்துருவான், நீ போய் ஜாலியா ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்ட்டா. அப்படியே சுருங்கி போய் வந்து நின்றுட்டானா லக்ஷ்மணன். அதுக்கு பெரியவா சொல்றா, வேர்கண்ட சர்ப்பம் போலே ஒடுங்கினான் சார் பெரியவாச்சான் பிள்ளைனா. வேர்கண்ட சர்ப்பம், நாகதாளி வேர்னு உண்டு, அந்த வேர் வந்து நாகத்துக்கு ஆகாது. இந்த காட்டுல மூலிகை எல்லாம் பிரிக்க போவா, அந்த கையில வேர் எடுத்துட்டே போவான். இங்கேயாவது பாம்பு இருக்குன்னா கையில அந்த வேர் இருந்தா அந்த சர்ப்பம் பக்கத்துல வராது. அந்த மாதிரி இந்த ராஜ்யம்ன்ற நாகதாளி வேரை காட்டின உடனே லக்ஷ்மணன்ற சர்ப்பம் அடங்கிற்று அப்படின்னு சார் பெரியவா சொல்றா. ராஜ்யத்துக்காக எல்லாரையும் படுத்துற சகோதரர்கள் தெரியும், இந்த நாலு பேர்கிட்ட ராஜ்யம் பட்ட பாடு லோகத்துல எங்கேயும் கண்டதில்லைன்றா. இவன் வேண்டாம், இவன் வேண்டாம், இவன் வேண்டான், ராமன் வேண்டான்ட்டான். இப்ப லக்ஷ்மணன் எனக்கு வேண்டாம் அப்பா, தெரியாதனமா சொல்லிட்டேன், மன்னிச்சுடுங்கோனு. இப்ப திட்டா பாருங்க பரதன, இது இந்த பாகவத அவச்சாரம் தான் பின்னாடி தாயார் வாயில வந்தபடி லக்ஷ்மணனை திட்டா. ராவணன் தூக்கிட்டு போற சமயத்துல வாயில வந்தபடி லட்சுமணன் ஏன் திட்டான்னா, இவன் பரதனை திட்டானோ தானிக்கு தீனி சரி போயிருந்து எல்லாம் கரெக்டா பகவான் கணக்கு பண்றான். ஃபர்ஸ்ட் கிளாஸா இதுக்கு வச்சுட்டு தாயார் திட்டா, அவ்வளவு ஜோரா தாயார் திட்டா. இவனை திட்டாரோன்னு தாயார், அதுக்காகத்தான் பின்னாடி பெருமாள் தாயாரை கண்டுக்காத மாதிரி நடந்துக்கிறார். பாகவதபச்சாரணத்து மிச்சமீதி இல்லாம முடிச்சுடுறார் சுவாமி. அடங்கி வைக்கானோ அதுக்குள்ள பரதன் வந்தான், தூரத்திலேயே பார்த்தான், விழுந்து பிறந்து அழறான். பகவானுக்கு மனசே கேட்கல, பரதன் இப்படி இருக்கானேன்னு மடியில உட்கார வச்சுட்டு சமாதானப்படுத்துறார். சத்துருகன் ஓரத்து தேவையேன்னு நிக்கிறான். பரதன் சொல்றான், அண்ணா வந்துருங்கோ. அப்பதான் அப்பாவுக்கு போனார் எல்லாம் சொல்றான். எல்லாம் கேட்டுட்டு பகவான் சொல்றான், இல்லப்பா, அப்பாவுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணிய ஆசனம், நீதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்ட்டான். பரதன் சொன்னான், இல்லன்னா தயவு செஞ்சு வந்துருங்கோ, பிராத்ருஹு தாசஸ்ய சிஷ்யஸ்ய ரொம்பழகா சொல்றான், பிரசாதம் கர்த்து மர்கதி, நான் உன்னுடைய தம்பினா, உன்னுடைய தாசன்னா, உன்னுடைய சிஷ்யன்னா, எனக்கு பிரசாதம் கொடுண்ணா, நாட்டுக்கு வந்துருண்ணா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பிளான் பண்ணவே இல்லை, சரி கைகேயி மாதா சொல்லேன் அப்படின்னுட்டா. கைகேயே வாயை திறக்கிறான், அவள் தானே மாஸ்டர் பிளான் பண்ணது ராமன் காட்டுக்கு வரது. அவன் சொல்லிட்டான், நான் தாசன்பா, நான் உன்னுடைய கைங்கரியம் பண்ணக்கூடியவன் பான்ட்டான். பகவான் எல்லாம் கேட்டு சொன்னான், இல்லை பரதா நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ண. இப்போ பரதன் சொன்னான், அப்ப ஒண்ணு பண்ணு ராமா, இந்த உன்னுடைய பொன் போன்ற இந்த பாதுகையில பாதத்தை வச்சு ஏறி நின்று கொடு, அதுக்கு அந்த பலம் உண்டுன்னுட்டான். உடனே பகவான் பரதனுக்கு பாதுகைய பிரசாதமா கொடுத்தான், பிரசாதம் கர்த்து மர்கசின்னுட்டான் இல்லையா. உடனே அந்த பாதுகையை எடுத்துட்டு தலையில வச்சுட்டு பரதன் வரான். உலகத்துல எந்த ராஜ்யத்தையுமே சிரிப்பு ஆண்டதில்லை நம்ம தேசத்தை தவிர, அது நிகமாந்த மகாதேசிகர் பாதுகா சகஸ்திரம் அப்படின்னு ஒரு ராத்திரியில எழுதின. அதுல சொல்லும்போது சொல்றார், ராமன் ஆண்ட காலத்தை விட, தசரதன் ஆண்ட காலத்தை விட, பாதுகா ஆண்ட 14 வருஷம்தான் தேசம் சுபிக்ஷமா இருந்ததுன்னு. பாதுகா ராணி அவ்வளவு சத்தியா, பாதுகா பட்டாபிஷேகம் இல்லையா. இந்த பாதுகைக்கு ஒரு கதை சொல்லுவா, கர்ண பரம்பரையா சொல்ற கதை. ஒரு சந்தர்ப்பத்துல பகவான் இப்படி வெளில போயிருந்தாராம், பகவான் அந்த கட்டில் கீழே அந்த பாதுகையை விட்டிருந்தார், மகுடத்தை அப்படி கீழே வச்சிருந்தார், சங்கு சக்கரெல்லாம் ஓரத்தை வச்சுட்டு பெருமாள் தாயாரோட இப்படி உலாவ போயிட்டார். அதுக்குள்ள இந்த மகுடம் அழகா பாவியை பார்த்து சொல்லித்தான், பாவனி பார்த்தாலும் பெருமாளையே சுமந்து கடற அவர் உன மிதிச்சுட்டு இருக்கா, நான் எவ்வளவு சௌக்கியமா அவர் தலைமையில இருக்கேன் பார்த்தா அப்படின்னு கொடுத்தான். உடனே பாதுக சொல்லித்தான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பகவான சுமக்கிறது ஒரு சுகம்தானே, எவ்வளவு மெத்து மெத்துன்னு இருக்கா தெரியுமா, எங்க போனாலும் என்னை போட்டுட்டு போறாரு தெரியுமா அப்படின்லாம் சொல்லித்தான். உடனே மகுடத்துக்கு கோபம் வந்துவிடுத்தான், ஏ செருப்பே உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா நீ அடங்குவ அப்படின்னு இது சொன்ன உடனே சங்கும் சக்கரமும் சிரிச்சுதான், கொள்ளுன்னு சிரிச்சுடுத்தான். பாதுகைக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. சரி முட்டு எடுத்து அப்புறம் பெருமாள் வந்தார், இவாளெல்லாம் விட்டுட்டு பாதியை மட்டும் போட்டுட்டு போனார். பாதுகாதேவி குலுங்கி குலுங்கி அழுதாள். பகவான் கேட்டான், எதுக்கு அழறாய், இல்ல பிரபு இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்தது, சங்கு சக்கரம் என்ன பார்த்து கொல்லுன்னு சிரிச்சு விட்டா, ரொம்ப வெக்கமா போயிடுச்சு, மனசே ஆறல பிரபு, அப்படியா கவலையே படாத, இந்த மகுடத்தை அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருவோம், சங்கு சக்கரத்தை உன் தலையில தூக்க வச்சு அவனுக்கு சாமரம் போட வைக்கிறேன், ஒன்னு அரியாசனத்தை நான் ஏத்துறேன்னு தான், அதுக்காகத்தான் பாதுகையை தூக்கிட்டு வந்தது. இந்த சங்கு சக்கரம் தான் பரதன் சத்ருகனா, அழகா தலையில தூக்கிட்டு வந்துட்டானா, பகவானுடைய பட்டாபிஷேகம்னு கிரீடம் ரெடி பண்ணி வச்சிருந்தா இல்லையா, இப்பதான் பட்டாபிஷேகம் இல்லையே, கொண்டு போய் டப்பால வச்சு பூட்டிட்டாலாம், ஜெயில வச்சுட்டாலாம் 14 வருஷத்துக்கு. பாதுகையை தூக்கிண்டு பரதன் வந்துட்டான, மரவடியை தம்பிக்கு வான் பணையும் வைத்து போய் அப்படின்னு பெரியாழ்வா. இதான் ஒருத்தன் ரொம்ப வசதியா அப்படின்னா ஒரு பொருள் அடமானம் வைப்பான் இல்லையா, அந்த மாதிரி பரதன் கிட்ட பகவான் தன்னுடைய பாதுகை அடமானம் வச்சான, 14 வருஷத்துல வந்துடுறேன்பா அப்படின்னு. இந்த பாதுகைக்கு பகவான் நின்னா தெரியுமா, அதனால அந்த பாதுகையை தூக்கி தலையில வச்சுட்டான், பகவானுடைய திருவடியை தலையில வச்சுக்கணும். எப்பொழுதுமே நம்ம தலைமையில பகவானுடைய திருவடி இருக்குன்னு ஒரு பாவம் இருந்துருக்குன்னா மண்டகணம் வரவே வராது, தலைக்கு மேல பயமும் வராது, மனசுக்குள்ள கவலையும் வராது, என் தலை மேல சுவாமியுடைய சரண கமலங்கள் இருக்கு, எப்பயும் இருக்கு. திருப்பதி பெருமாள் திருவடி அப்படியே இருந்துட்டுதான் இருக்கு, பத்மநாபர் திருவடி தலைமையிலதான் இருக்கு, உடுப்பி கிருஷ்ணனோட திருவடி ஜம்முனுதான் இருக்கு, குருவாயூரப்பனோட திருவடி தலைமையிலதான் இருக்கு, அவன் தலை நம்ம தலை அவன் கால் கீழே தான் இருக்கு, கவலையே படாதீங்கோ. பரதன் அழகா நான் தாசன் அடியேன்னு சொல்லி பாதுகையை கொண்டு வந்து அழகா அரியாசனத்தை உட்கார வச்சு ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காக கொண்டு வந்த எல்லா கிரியைகளையும் வச்சுண்டு, அழகா சாமகிரி நிறைய கொண்டு வந்திருக்கா இல்லையா, ஜலம் முதற்கொண்டு எல்லாம் அதெல்லாம் வச்சுண்டு ஒரு பாதுகா பட்டாபிஷேகம், பாதுகைக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அடியேன் பாதுகா தாசன் நின்னான். பகவானுடைய திருவடி குலசேகராழ்வார் ரொம்ப அழகா முகுந்த மாலால சொல்றார், மஜ்ஜன்மனக பலமிதம் மதுகைட பாரே மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷ ஏவ ஸ்வத்ய பிருத்திய பரிசாரக பிருத்திய 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 இதி மாம் ஸ்மர லோகநாத. அப்பா பிரபு என் ஜென்மால எதுவுமே வேண்டா, நான் ஒரே ஒரு வரம் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீ ஆசீர்வாதம் பண்ணா போதும்னா. பகவான் கேட்டா என்னன்னா, உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக ஒரு 7வது நிலையில இருக்க தாசானு தாசனாக நீ என்ன ஸ்மரிச்சா போதும்னுட்டான் சொல்லிட்டான். அந்த மாதிரி பரதன் சொல்லிட்டானா, உன்னுடைய பாதுகையினுடைய தாசன் எல்லாரும் ஜெய் போலோ ராஜா பரதனுக்கு அப்படின்னா, அப்படி கை காட்டினான், ஜெய் போலோ பாதுகா ராணிக்கு ஜெய் அப்படின்னுட்டான், ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய், பாதுகா ராணிக்கு ஜெய், நான் பாதுகா தாசன், நான் என்னைக்குமே பகவானுடைய தாசன்னு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனந்தமா பாதுகை ராஜ்ய பரிபாலனை டெய்லி கணக்கு வழக்கெல்லாம் பாதுகாதேவிகிட்ட சமர்ப்பிப்பாக்கோன்னு சொல்லலாம், இன்னைக்கு இவ்வளவு வரவு வந்தது இவ்வளவு செலவாச்சு அப்படின்னா பாதுகா தான் ராஜ்ய பரிபாலனை பாதுகா தேவி. இந்த பாதுகா ராணியை வச்சுட்டு அழகா பரதன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாசிய பாவம் அதுல கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கான். பகவான் பார்த்தா இந்த சித்திரக்கூடத்துல இருந்தா நிறைய மனுஷாலாம் வந்துட்டு போனதுனால ஊர் பக்கத்துல எல்லாம் திரும்ப திரும்ப வருவான்னு சொல்லி இன்னும் உள்ள போகலாம் அப்படின்னு நேர தண்டகாரணத்தை நுழையலாம் அப்படின்னு நுழையறான். அத்ரி அனசுயா தேவியை போய் பார்க்கறான், அத்ரி மகரிஷி ரொம்ப விசேஷமானவர், அழகா அவளை போய் சேவிக்கிறான், அனசுயா தேவி வரா, அழகா அவளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் அத்ரி மகரிஷி. அனசுயா தேவியும் சீதையும் போய் அழகா பேசின்னு இருக்கா, அனசுயா தேவி சொல்றா, எவ்வளவு பெரிய உத்தமிமா நீ, ஆட்டுக்காரர் கஷ்டத்துல இருக்கும்பொழுது கூட வரவே, இதுதான் உத்தமமான ஸ்திரீ தர்மம், காரியேஷு தாதி கரணேஷு மந்திரி, ரொம்ப அழகா ஸ்திரீகளுடைய பதிவிரதா தர்மமா ஒரு 6 லட்சணங்கள் சொல்றான். காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ஸ்னேகேச மாதா, சயனேத்து வேஷ்ய, ரூபேஷு லக்ஷ்மி, க்ஷமயா தரித்ரி, சத்கர்ம யுக்தாக, குலதர்ம ஸ்திரியாக. ஆத்து வேலை பண்றத வேலை காடி மாறி பண்ணணும். காரியேஷு தாசி, ஆத்துக்காருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது ஒரு மந்திரியா இருக்கணும். உங்களுக்கு ஒன்றும் அறிவே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு மந்திரி நிதானமா சொல்ற மாதிரி, கரணேஷு மந்திரி, காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ஸ்னேகேச மாதா, சயனேத்து வேஷ்ய. சாதம் போடும் பொழுது, உடம்பு முடியாத பொழுது அம்மா மாதிரி பார்த்துக்கணும். சயன அறையில வேசியா இருக்கணுமா, பொறுமையில பூமாதேவியா இருக்கணுமா, அலங்காரம் பண்ணிக்கிறதுல லக்ஷ்மி தேவியா இருக்கணும். அலங்காரம்னா அவனே நிறைய நகை அவர் போட்டு படாத பாதுபடுத்தி ஒரு 50 பூனை வாங்கி போட்டு நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்னு கேட்கப்படாது. எனக்கு ஆளுக்கு வைரக்கமல் போட நல்லா இருக்குமே கேட்கப்படாது. அவர் எப்ப வந்தாலும் பிரசன்னமா இருக்கும். அதுக்கு பேர் தான் லக்ஷ்மி. லக்ஷ்மின்னு நிறைய அலங்காரம் பண்ணிக்கணும் அர்த்தமே கிடையாது. ரூபேஷு லக்ஷ்மி, க்ஷமயா தரித்ரி, ஸ்னேகே ச மாதா, சயனே து வேஷ, சத்கர்ம யுக்தாக, குலதர்ம ஸ்திரியாக. இந்த 6 லட்சணம் இருக்கான் மாமிகள் தான் பார்த்தோம். நம்ம சொல்ல முடியுமா? அப்படி தெளிவா சொல்லியிருக்கா, நானும் சொல்லிட்டேன். அதாவது மாமி பாரு மாமா, இனிமேல் மாமா எல்லாம் முடிச்சுட்டா உங்களுக்கு நல்லது. மாமிகள் அதுக்காக நாளைக்கு கதைக்கு வராமல் இருந்துடக்கூடாது. சத்தியத்தை சொல்றோம். அது எப்பொழுதுமே சத்தியம் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் வச்சுக்கோங்களே, அதுக்காக விட முடியுமா? தாயார் அவ்வளவு அழகா ஜோரா எல்லாம் பேசுறாளாம். அனசுயா தேவி அத்தனை அழகா எல்லாம் கேட்டுட்டு தாயாருக்கு விதவிதமான அலங்காரம் எல்லாம் பண்ணி அனுப்புறான். பெருமாளும் தாயாரும் ஆனந்தமா அங்க இருக்கான். அப்புறம் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போற ஒவ்வொருத்தரும் பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்றோம். இப்படி ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு போறார் சுதீஷ்ணர். அவர் பகவத் கைங்கரியம் பண்றார். அழகா பகவானும் அவருக்கு கைங்கரியம் பண்றான். பகவான் ஒவ்வொரு ஆசனத்து வாசல்லையும் போய் வேலைக்கார மாதிரி கைகட்டி நிக்கிறான். அங்கேருந்து உத்தரவு வந்த உடனே உள்ள போறான். பேர்பட்ட குணம் அது. தான் ராஜாதி ராஜன்னா விட்டுட்டு இந்த முனிவர்களுடைய தபத்துக்காக பகவான் போய் வாசல்ல கைகூப்பி நிக்கிறான். நான் பார்க்க வரலாமா அப்படின்னு தாசியம் எப்படி இருக்கணும்னு பகவான் நடந்து காற்றான். சுதீஷ்ணரை பார்க்கறான், சரபங்க மகரிஷியை பார்க்கறான். அழகா அவருக்கும் அழகா பகவான் நமஸ்காரம் எல்லாம் பண்றான். அவருக்கும் கைங்கரியம் பண்றான். அவரும் பகவானுக்கு எல்லா ஆசீர்வாதமும் பண்றார். இப்படி எல்லாம் பார்த்துட்டு வரா. அப்ப நிறைய ரிஷிகள் எல்லாம் வரா பகவான பாக்கிறதுக்கு. ரூப சம்பனனம் லக்ஷ்மின், ரொம்ப அழகா பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறார் வால்மீகி மகரிஷி. ரூப சம்பனனம் லக்ஷ்மின், சௌகுமாரியம் சுவேஷதா. ராமன் அப்படியே ஐஸ்வர்யத்தோட வரானா. வெறுமை மர உரி தரிச்சுண்டு, தோல் அம்பராதூணியை கட்டிண்டு, கைகளில் கோதண்டத்தை எடுத்துட்டு தேமேன்னு வரணும். ரிஷிகள்லாம் மயங்கி போயிட்டான். கழுத்துல ஒன்றும் கேடயம் இல்லை, தோள்களில் தோல் விலை இல்லை, விரல்ல மோதிரம் இல்லை. ஒரே ஒரு மோதிரம் தவிர, ராம மோதிரத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கைட்டி வச்சுட்டான் பகவான். பீதாம்பரம் முழுசா இல்லை, தொட வரைக்கும் தான் போட்டுருக்கானா. அயோத்தியால இருந்தா கூட பகவானும் இந்த வடிவர்களை பார்க்க முடியாது. சுவேஷத்தம் அவ்வளவு அழகா இருக்கான் ஸ்மார்ட்டா. அப்பதான் முழங்கால்லாம் தெரியறதா, முட்டி எல்லாம் தெரியறதா, பகவானுடைய பருத்த தொடையெல்லாம் தெரியறதா. அப்படியே வனவாசிகள்லாம் மயங்கி போயிட்டாலாம். எப்படி இவன் அனுபவிக்கிறதுன்னு தெரியாம சிறு திரு முழிச்சு, ஐயோ ஒரு தடவை ஆலிங்கனம் பண்ணிட்டா தேவலையே நினைச்சாலும். பகவான் திருத்த சீதை இருக்க சிறுபட்டு வராது. அடுத்த ஜென்மால வாங்கணுட்டான். அவாதான் அடுத்த ஜென்மால ஆச்சரியமா கோபிகைகளா வந்து ராசம் ஆடின. புருஷாலும் மயங்கும்படியான அழகன் பெருமாள். அப்ப அழகா நிறைய ரிஷிகள்லாம் வந்து பாக்கிறா. சில பேருக்கு கை இல்ல, சில பேருக்கு கண் இல்ல, சில பேருக்கு காது இல்ல, சில பேருக்கு கால் இல்ல. பகவான் பார்த்தா இல்ல ஒரே ஹேண்டிகேப்பா இருக்க, என்ன விஷயம்னா இல்ல நிறைய அசுர பயல்கள்லாம் இருக்கா, ரொம்ப படாத பாடு படுத்துறாப்பா, அவெல்லாம் கைய உடச்சு போட்டா, காலை உடச்சு போட்டா, கண்ணை புடுங்கிட்டு போயிட்டா அப்படின்னா. இப்ப பகவான் கேட்டா, நீங்கெல்லாம் தபசு பண்றீங்கள, உங்களுக்கு நல்ல தப்போபலம் இருக்க, அதை கொண்டு இந்த அசுரால் எல்லாம் சாபிச்சு விடலாமே அப்படின்னு. அப்ப ரிஷிகள்லாம் சிரிக்கிறான், நாங்க எதுக்கு அவனுக்கு சாபம் கொடுக்கணும், இல்ல உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு தானே. ரிஷிகள்லாம் சிரிச்சான், நாங்க ஏன் எங்களை காப்பாத்திக்கணும். ரக்ஷிதவ்யா ஸ்வயா சஸ்வத்து கர்ப்பபூத தபோதனாக, நாங்கெல்லாம் பால் குடி மாறாத கை குழந்தைகள் மாதிரி, அம்மா தானே காப்பாத்தணும், அப்ப நீ தானே காப்பாத்தணும். ரக்ஷிதவ்யா ஸ்வயா சஸ்வத்து, எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாமா செய்வம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய். ஆண்டாள் சொல்றான், எல்லா சொன்னாலும் நீ தானப்பா காப்பாத்தணும், எங்களை நாங்களே காப்பாத்திக்கணும். ராத்திரி தூங்குறோம், கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா எல்லாரும் லொட்டு லொசுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்கோம். யார் யார காப்பாத்துறோம், யார் யார காப்பாத்த முடியும்? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், அவ்வளவுதானே. பக்கத்துல மனைவி தூங்குறாளா, மூச்சுங்களா, பக்கம் எழுந்து பாத்துட்டு இருக்கோமா, பாத்துக்காரு மூச்சு விடுறாரா ரைட் அப்படின்னு பாத்துட்டா இருக்கும், ஒண்ணும் கிடையாது. வேற யாரா போயிட்டானா, பாக்யவான் தூக்கத்திலேயே போயிட்டான் வேற சொல்லுவோம், அவ தூக்கத்துல போகல, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவ போயிட்டான். யாரு தூக்கத்துல எல்லாம் போக முடியாது, தன் சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் கிளம்பும்போது அதுக்கு சத்தியமா தெரியும். அதனால பகவான் தப்பாலாம் பிரார்த்திச்சுக்கான், தூக்கத்திலேயே போகணும், தூக்கத்தை போக முடியாது. இதுல ட்ரெயினா ஏறி உட்காந்து அடுத்த கதை ஜங்ஷன் இறங்கலான்றது அதெல்லாம் கிடையாது. சரீரத்தை விட்டு கிளம்பும்போது நமக்கு தெரியும், தெரியாம போக முடியாது. பீஷ்மபிதாமர் இச்சா மிருத்யு, அவரே பகவானை பார்த்துட்டுதானே போறார். நம்ம தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவா போயிட்டா, அதான் சத்தியம், யாரும் தூக்கத்துல போகவே முடியாது. அப்ப தூக்கத்துல யார் ரட்சிக்கிறானோ அதே நாராயணன் தானே முடிச்சுட்டு இருக்கும்போது ரட்சிக்கணும். எல்லாரும் தானே ஆகாரம் சாப்பிடுறோம், அப்ப அவாவாளுக்குள்ள இருக்க ஆகாரத்தை ஜீரணம் பண்றது அந்த நாராயணன் தானே. குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை, அதோடைய மனசு ஒண்ணு இருக்கு, அப்பாவுக்கு ஒரு மனசு, அம்மாவுக்கு ஒரு மனசு, இத்தனை மனசு ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பம் நடந்துட்டு இருக்கு. எப்படி நான் உள்ளுக்குள்ள இருக்க பகவான் நடத்தின்னு இருக்கான், நம்ம பலத்திலேயே நடக்கிறது. அதனால ரிஷிகள் சொல்லிட்டா, ரக்ஷிதவ்யா ஸ்வயா சஸ்வத்தை, நீ காப்பாத்தணும்பா. நாங்கெல்லாம் கர்ப்பபூதா தபோதனாக, பால்குடி மாறா ஒரு கை குழந்தை இருக்கு, அது ஆய் போயிருக்கணும், அம்மா நீயே தொடச்சுக்கோ, நீ பாட்டு ஒரு நாளைக்கு பத்து வாட்டி ஆய் போவ, நான் தொடச்சுட்டு இருப்பேன் வர நாளெல்லாம் அப்படின்னு சொல்லுவாடா. எத்தனை வாட்டி சூழ்ச்சி போவாய், எத்தனை வாட்டி உன் மூத்திர துணியை துவைக்கணும் அம்மா சொல்லுவாடா. சொன்னாலும் பண்ண முடியுமா, முடியாது. அதுக்கு ஏதோ எறும்பு கடிச்சுடுது வீல் வீல் அழும், அம்மாவே எடுத்து பார்த்து எறும்பு தட்டி விட்டா உண்டு. அதுக்கு உடம்பு முடியல, ஜுரத்துல கதர்றது, அம்மாவா பார்த்து டாக்டர் டைஷன் போனா உண்டு. அதுக்கு தூக்கம் வந்துடுது, அம்மாவா தூக்கி மடியில போட்டு தாளாட்டு பாடினா தூக்கம், அவ்வளவுதானே. அதுக்கு தன்னுடைய பலத்தினாலே ஒன்றும் சாதிக்க தெரியாது இல்லையா, அம்மாவை தானே பூரணமா நம்பின் இருக்கு. அந்த மாதிரி ஹே ராமா, நாங்கெல்லாம் உன்னுடைய வேலைக்காரர்கள், உன் கிருப்பைய நம்பி நாங்க இருக்கோம், நாங்கே எங்களை காப்பாத்திக்கணும், இந்த புத்தி வரணும். நீ காப்பாத்து, ஓந்தலை எழுத்து, நீதானே படைச்சாங்க, அவ்வளவுதான், நீதானே தான் படைச்சா, அப்ப காப்பாத்து. நான் சரியில்லை அப்படின்னாலும் சரியாக்க வேண்டிய தர்மமும் உன்னோடது. என் புத்தி சரியில்லைன்னா புத்தியை சரி பண்ணா, நீ தானே ஆதி மூலமேன்னு ஓடி வந்தாய், கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்தினவன விழுந்தடிச்சுட்டு முந்திரி கொட்ட மாதிரி ஓடி வந்தியோன்னோ, அவன் ஆதி மூலமே கூட எல்லாரும் ஒதுங்கினானோ, நீ மட்டும் ஓடி வந்தல்ல. அதே மாதிரி நான் முதல் முதல்ல உன் கூட தானே இருந்தேன், பகவானோட கர்ப்பத்துல பிரளயத்துல அவன் கூட தானே இருந்தோம், அப்புறம் தானே வெளில வந்தோம். அப்ப வெள்ள வரும்பொழுது இந்த சரீரத்தை கொடுத்து இந்த மாதிரி புத்தி எல்லாம் கொடுத்து நீ தானே ஆரம்பத்திலேயே ஒழுங்கா வச்சிருந்தா, நான் பாட்டுக்கு தேவையே இருந்திருப்பேனோ, அப்ப ஃபால்ட் என்னோடது இல்லை, உன்னோட தப்பு, அதனால ஒழுங்கு மரியாதையா என்ன காப்பாது, நீதான் காப்பாத்தணும், எனக்கு தெரியாது. நான் ஒழுங்கா இருந்தா எனக்கே பிரச்சனை, நான் ஒழுங்கா இல்லை. அதனாலதான் ஆழ்வார் சொல்ற, இன்றாக நாளையே ஆக இனிச்சிறிதும் நின்றாக நின்னருளும் என் பாலதே. இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ நீ எனக்கு கிருப பண்ணுப்பான்ற பகவான் கேட்டா, ஏன் கிருப பண்ணணும்னு, அது உன் தலையெழுத்து, நீ ஏன்டா கிருப வாங்கிக்கணும், அது ஏன் தலையெழுத்து. அதனால உனக்கு கிருப பண்றதுக்கு ஆள் வேணும், எனக்கும் கிருபையை கொடுக்கறதுக்கு ஆள் வேணும், அதனால நம்ம பேர் ஒத்து போகும், நீ கிருப பண்ணுன்ற ஆள்வா. அப்ப நீ காப்பாத்து, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் பகவானுடைய குழந்தை, அவன் காப்பாத்துவான்னு விட்டுடும், அவன் காப்பாத்துவான். கர்ப்பபூதா தபோதனாக, நான் கை குழந்தை ராமனிடத்துல, நான் கை குழந்தை, அவன் தான் என்னுடைய மாதா தாயுமானவன் சொல்றோம் இல்லையா, காப்பாத்தட்டமே. இப்ப விட்டுதான் பாக்கலாமே, காப்பாத்தலாமா இல்லையான்னு பாக்கலாமே, காப்பாத்தலன்னா அவருக்கு கசிஞ்சோம், அவ்வளவுதான். ரொம்ப அழகா சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் தம்பி எம்பார் கோவிந்தர் சொல்றார், ரெண்டு மூணு சந்தர்ப்பத்துல பெருமாள் தன்னை காப்பாத்துங்கார் அப்படின்றார். எங்கடா நான் கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்தும் பொழுது அன்னைக்கு வேகமா வரல அப்படின்னா இவர் ஆதி மூலம் இல்லையன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பார். ரெண்டாவது எங்கடான்னா ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு பிரகல்லாதன் சொன்னான் பாருங்க, அதுலேயே வெளில வரலன்னா ஐயோ எல்லா இடத்துலயும் இல்லைன்னு சொல்லியிருப்பார். மூணாவது கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி கை தூக்கினா பாருங்கோ, கொஞ்சம் லேட்டா வந்தா அந்த ஆளுக்கு காது கேட்காம சொல்லியிருப்பா, இந்த மூணு இடத்துலயும் பெருமாள் பக்தாளை காப்பாத்தல, தன்னை காப்பாத்தின்றான், தன்னை காப்பாத்தின்றான், தன் பேர் கெடாம கொஞ்சம் விட்டுதான் பாக்கலாமே, ஏதானு ஒண்ணு விட்டுதான் பாருங்களேன் பாக்கலாண்டா ராமா. நிஜமாவே நீ ஈஸ்வரனா இருந்தா, நிஜமாவே உனக்கு சக்தி இருக்குன்னா எனக்கு ஒரு கிருப பண்ணு பாக்கலாம், விட்டு பாருங்கள, தானா கிருப பண்ணுவான், நம்ம தான் விடமாட்டோம். இருக்கி இருக்கி என்னோடது என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் பிரச்சனை, நான் யோசிக்கிறேன், நான் என் புத்தி சாதுரியத்தை காட்டுறேன், நான் ஐடியா பண்றேன், எல்லாத்தையும் மெஸ்அப் பண்ணி கடைசியில கையை தூக்கு, ஆரம்பத்திலே கையை தூக்கிடுவோம், இந்த திரௌபதி அதான் பண்ணா, ஊரெல்லாம் சொல்லி புலம்பி அழுது தர்மம் நியாயம் அங்கதான் தர்ம நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்த. அங்க போய் தர்மத்தை பேசி நியாயத்தை பேசி எல்லாத்தையும் கேட்டு கடைசியில ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம தானே தன் புடவையை பிடிச்சிட்டு அப்பையும் பிரயோஜனப்படாம கடைசியில இருகையும் விட்டா கண்ணன் வந்துட்டான். பகவான் அது வரைக்கும் வாசல்லையே நின்னான், சொன்னா ஓடி போய் காப்பாத்திடலாமே, கூப்பிட மாட்டேங்கிறாள். எதுக்கிட்ட முன்னாடியே வந்து காப்பாற்றப்படாதனா, இவ கூப்பிட்டு அவன் வந்தான்னா இவளுக்கு மரியாதை, அதனால அவளுக்கு ஒரு மரியாதை வேணுது. அவ கோவிந்தான் கூப்பிட்டா கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தது பெரிய விஷயம் இல்ல, கூப்பிட்டா இல்லையா அதானே பெரிய விஷயம். அதனால சுவாமி பார்த்து பார்த்து விட்டுருங்க, கர்ப்பபூதா சபோதனாக. பகவான் அப்படி தலையை குனிஞ்சுண்டான், நான் வந்து என்ன கஷ்டம்னு கேட்டு கிருப பண்ண வேண்டி இருக்க, நீங்க என்ன தேடிட்டு வந்து கிருப பண்ணுன்னு சொல்லிட்டே இந்த அவமானம் எனக்கு போதும், காப்பாத்துறேன்னு சுவாமி ஆண்டா சொல்றா. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கஷ்டப்பட்டு திருப்பதி ஏறி போய் பெருமாள் முன்னாடி நின்னா பெருமாள்ச்ச, நான் அவாத்துக்கு போய் ஜாலியா ஒரு கிருப பண்றதை விட்டுட்டு இந்த குழந்தைகள் ட்ரெயினை பிடிச்சு பஸ்ஸை பிடிச்சி 8 மணி நேரம் லைன்ல நின்று ஏறுகுள்ளவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கத்தினது நிக்கிறதுகளே சிஜி ஜிஜி சரி சரி தக்கடி கிருப பண்ணுவோம். அதுக்கு மேல சுவாமிக்கு நம்மளை பாக்குறதுக்கு கில்ட்டியா இருக்கு, அதனால ஜரகண்டி 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 தள்ளி விட்டுருக்காரு. அது ரொம்ப வெக்கமா இருக்கு, சி பாவம், இத்தனை சம்சார டென்ஷன், ஆபீஸ் எல்லாம் லீவு போட்டுட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல டிக்கெட்டை வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெக்கமா இருக்கு அப்படின்னு வெக்கம் பிடிங்க தின்னது. இதுக்கு மேல அவளை நம்மளை பார்க்க முடியும், சரி சரி பண்ற திறகண்டி 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 தரத்தி விட்டுறாங்க. டெய்லி அம்மா குழந்தைக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துட்டே இருப்பா, இன்னைக்காவது ஒரு நாள் அகஸ்மாத்தா அம்மா பண்ணிருக்க மாட்டா. அன்னைக்குன்னு பார்த்து குழந்தை அம்மா பசிக்கிறது என்ன இருக்குன்னு கேட்கும், அம்மாக்கு வெக்கம் பிடுங்கி தின்னு பாருங்க, செத்து படலாமான்னு. அது அது போல ஒரு நரகம் எதுவுமே கிடையாது. ஐயோ இன்னைக்கு பார்த்து குழந்தை கேட்கறது, அது சில குழந்தைகள் ரொம்ப சமத்து ராத்திரி தான் கேட்கும், பெரியவாள் ராத்திரி கேட்டு தொலையாதே அப்படின்னு அதுக்காகவே பண்ணி வேற தருவான். ஏண்டா என்னவோ பண்றவன், இத்தனை நாள் தான் அதுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கும், அது பெருசா தெரியலாம். ஒரு நாள் அது கேட்டு தான் பண்ண முடியலன்னா அதை விட அசிங்கம் எதுவும் இல்லையா. நமக்கே இவ்வளவு சூடு சொரண வெக்கம் மானம் ரோஷம் இருக்குன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய்களுக்கு எவ்வளவு இருக்கும், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. அம்மாச்சு கண்ணெல்லாம் குத்தாது, பயப்படாதீங்க. அவரை பரீட்சை பண்ணி பார்த்து யாரும் வீணா போனதே இல்லை, நம்பினவாலும் வீணா போனதில்லை, பரீட்சை பண்ணி பார்த்தவாலும் வீணா போனதில்லை, இல்லைன்னு சொன்னவனும் வீணா போனதில்லை. இன்னும் எனக்கு சிவலாம் இல்லைன்னு தான் சொன்ன, வீணாவா போயிட்டான். சுவாமி மடியில படுத்துன்னு சௌக்கியமா உசுர விட்டான், அவ்வளவு பெரிய பாக்கியம். பிரகல்லாதனுக்கு கூட கிடைக்கலாம் அந்த பாக்கியம். சுவாமி தன் மடியில தானே கொண்டார், தானே கிழிச்சார், தானே ரத்தத்தை குடிச்சார், இவனே பார்த்தான், அவரும் பார்த்தா அழகா மோட்சம் அடைஞ்சிட்டான் சௌக்கியமா. அவன்கிட்ட விட்டுடும், அவன் பார்த்துப்பான். கர்ப்ப பூதா சபோதனாகா, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிடுது, அது ஸ்கூல்ல ஆடுறது பாடுறது, அம்மா உட்காந்து பார்த்துட்டா இருக்கு. இப்ப ஸ்கூல்ல குழந்தை யார் காப்பாத்துறான், ஹரிதானே காப்பாத்துறான். ஆத்துக்கார ஆபிக்கு போயிட்டா, எல்லாரும் ஒரே பூமியில தான் இருக்கும், எல்லாருக்குமே மொபைல் போன்லாம் இருக்கு. மாமி ஆத்துல இருக்கா, இடி வேறங்க ஆபீஸ்ல இருக்கா, ஆத்துக்கார ஆபீஸ்ல இருக்கா, குழந்தை ஸ்கூல்ல இருக்கு, மூணு பேர் இருக்கும். ஆனா யார் யாரை காப்பாத்திட்டு இருக்கோம், பகவான் தானே காப்பாத்திட்டு இருக்கான். அதே பகவான் எப்பயும் காப்பாற்றுவான், எப்பயும் காப்பாற்றுவான். பகவானுக்கு ரக்ஷகன், பகவான் ரக்ஷகன், அவனுக்கு ரக்ஷகத்தன்மை ஒன்றுதான் தர்மம். அதனால எங்களை காப்பாத்துறாமான்னு பகவான் ஒத்துழுட்டானோ, உடனே அழகா கிளம்புறான் பகவான். சீதா பிராட்டி சொல்றா கதையெல்லாம் சொல்றா, பிரபு அசுராளுக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டி இவாளை காப்பாத்துறேன்னு சொல்ற இல்லை, இவாளுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, நான் சொல்றது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்கோ, இருந்தாலும் என் புத்தி புத்தி கெட்டின வரைக்கும் சொல்றேன்னு தாயார் கதையெல்லாம் சொல்றா. அழகா ஒரு யோகியோட கதையை சொல்லி இந்திரன் அவர் தவத்தை கெடுக்கணும்னு ஆசைப்பட்டான், ஒண்ணுமே பண்ணல. அவர் கையில ஒரே ஒரு வாழை கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்னுட்டான். அன்னிலேருந்து அவர் அந்த தபஸ் பண்ணும்போது அந்த வாழை கையில வச்சுட்டே இருந்தார். கொஞ்ச நாள் அந்த வாழை வந்து அப்படி இப்படின்னா பண்ணி பார்த்தார். அந்த அந்த சுபாவம் உண்டு இல்லையா, இந்த மொபைல் போடுறது அப்படி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ரிமோட் இருந்தா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுற டைம் வேஸ்ட் ஆகிடப்படாது, உடனே அடுத்த சேனல் ஒரு ஜம்ப் பண்ணுவோம் பாருங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற டைம்ல கூட நீங்க ஒரு நாமஜபம் பண்ணலாம், தப்பே கிடையாது. சிக்னல்ல நின்றுட்டு ஐயோ சிக்னல் ஒழுங்கா போறான் சித்திரத விட, கிருஷ்ணாராமா கோவிந்தா ஒரு 40 செகண்ட் 40 கிருஷ்ணாராமா கோவிந்தா சௌக்கியமா சொல்லலாம். என்ன போலாம் யோசிக்கிறோம், நிறைய டைம் இருக்கு, டைம் இல்லைன்னு சொன்னா போய் நிறைய டைம் இருக்கு. குளிக்கும் போது நாமஜபம் பண்ணலாம், உட்காரும் போது நாமஜபம் பண்ணலாம், மிக்சியில் அரைக்கும் போது நாமஜபம் பண்ணலாம், எல்லாம் சுலபமாயிடுது. நாமஜபம் மட்டும் பண்ணா போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஆச்சரியமா தாயா சொல்றா, அந்த ரிஷி கையில கத்தி இருந்து இப்படி இப்படிலாம் பண்ணி பார்த்தாராம். நன்னா தான் இருக்கு இந்த கத்தி. அப்புறம் போகும்போது வரும்போதுலாம் சும்மா மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாராம். இந்த சில பேர் பார்க்க போய் இறைய பிரிப்பான், பூக்களை பிரிக்காதுன்னு போடு கூட அங்க பூவை தான் பிரிப்பான். ஒரு தடவை ரமண மகிழ்ச்சி சொல்றார், ரமணர் உட்கார்ந்து இருக்கார், ஒரு ஸ்திரீ இப்படி உட்கார்ந்து அவர் சொல்ல சொல்ல கேட்டுருக்கா, ஓரத்தை உட்காந்து ஒரு செடியோட இலையெல்லாம் அப்படி பிச்சு 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 போட்டுருக்கா. ரமணர் கடைசியில கேட்டது, எதுக்கு அது இலைய பிச்சேன், சும்மா பிச்சேன், ஏன் சும்மா உன் கையு தலை காலு மூக்கெல்லாம் பிச்சு போட வேண்டியதுதானே அப்படின்னு. அப்ப அதுவும் அதுவும் ஜீவன் தானே, அதுக்கும் வலிக்கும் தானே அப்படின்னு சார். ரெண்டூறு உசுரன்னா கேவலமா தெரியும், நம்ம உசுரன்னா வெள்ளமா தெரியறதோ. மனசு பயங்கரமா ஏமாத்துறது, உடனே இந்த மரத்தெல்லாம் வெட்டாரு. அப்புறம் பார்த்தார் கத்தி நன்னா தான் இருக்கு. தன் பலத்த காரணம் அடுத்து மிருகங்கள் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார், அப்புறம் மனுஷாலெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார், தபத்து போயாச்சு. இத்தனையும் சொல்லிட்டு தாயார் சொல்றான், நம்ம ரிஷி வேஷம் போடுன்னு இருக்கோம், ஆனா கையில இந்த கோதண்டம் வில்லெல்லாம் வச்சிருக்கிறதா பிரச்சனையா போயிடுச்சு. இதெல்லாம் தூக்கி போட்டு சன்னியாசியா அலைவோம், 14 வருஷம் ஆனந்தமா சாதுவா பரமஹம்சரா வாழ்வோம். பகவான் கோச்சிக்கவே இல்லை, சிரிச்சான். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் சீதே, ஆனா இந்த ராஜ்யமும் நம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டதுதான், இந்த காடும் நம்முடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கு. அதனால இவளை ரட்சிக்க வேண்டிய தர்மம் என்னுடையது. என்னுடைய பக்தர்களை என்ன சரணாகதி பண்ணவாள், என்ன யஜமானனா ஏத்துண்டு தன்னை தாசனா யார் பாவிக்கிறாளோ அவளுக்கு ஒரு கஷ்டம்னா என் கையை கூட வெட்டி போட்டுருவேன் சுவாமி. அத்தனை தூரம் பக்தவாள் இடத்திலே ஒரு வாத்சல்யம். இப்படி எல்லாம் பேசிட்டு அழகா வரா, விராதனுக்கெல்லாம் வதம் பண்ணிட்டு, விராதனுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு வந்துட்டார் சுவாமி. இப்படி வரா ஆச்சரியமா அகஸ்திய மகர்ஷியை பார்க்கிறார். அகஸ்தியர் பகவானுக்காகவே காத்துட்டு இருந்தார், பகவானுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கிற ராமா தாயார் இப்பதான் சொல்லியிருக்கா கடகதையா ஆயுதமே வேண்டாம்னா. அகஸ்தியர் எக்ஸ்ட்ரா ஆயுதம் எல்லாம் கொடுக்குறது, ஏன்னா அவருக்கு தெரியும் பின்னாடி பெரிய யுத்தம் வரப்போறது, ராம ராவண யுத்தம், சீதை அவகரிச்சுட்டு போக போறான், இதெல்லாம் சௌகரியமா இருக்கும்னு சொல்லி அழகா ஆயுதம் எல்லாம் கொடுக்குறார். ஆயுதங்கள் இந்தேனும் அகஸ்தியரை போலே பகவானுடைய வேலைக்காரனா இருந்து பத்திரமா ஆயுதங்களை வச்சிருக்கார். சுவாமி கிட்ட திரும்ப ஒப்படைக்கிறார். சுவாமி அழகா பெரியவர் சொல்றாரு, அடி அழகா வாங்கிண்டா வாங்கிட்டு நேர பஞ்சவட்டி போறார். வேகமா தான் போயிட்டு இருக்கேன், முக்கியமான விஷயங்கள் நமக்கு எல்லாம் ராமாயணம் தெரியுமே. அழகா பகவான் பஞ்சவட்டி போறான், போற வழியில ஜோரா ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கு தேமேன். முதல்ல ஏதோ அசுரனோ ராட்சசனோ அப்படின்னு பயந்தார்கள். அதுக்கப்புறம் அவ பேசுறத கேட்டுட்டு, அப்பா நான் ஜடாயுடா, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு. உடனே ராமன் கண்கள் ஆனந்த பாஷம், அப்பாடா லக்ஷ்மணா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு இடம் கிடைச்சி விடுத்துறான். ரொம்ப நாளா அப்பாவோட கண்வட்டத்தை சௌக்கியமா இருந்தோம், இப்ப நடுவுல கைகைக்கு பொருட்கள் அதனால வந்துட்டோம். அப்பா நல்ல இருக்கிற சுகமே தனிதான். உலகத்தை எது தெரியுமா பரமானந்தம், அம்மாவாசிக்கு எள்ளும் தண்ணி இறைக்காம இருக்கிறதா பரமானந்தம். நிஜமாவே சொல்றேன், எள்ளும் தண்ணி இறைக்கப்படாது. அப்பா இருக்கார் பத்திரிகைகள், அப்பா பேர் போட்டுட்டு என் பிள்ளையோட ஒண்ணுக்கு சீமந்த எல்லாம் சொல்றார். நமக்கு மேல ஒருத்தருக்கு நிழல் தரவா இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆனந்தம். ஒரு கஷ்டம் தான், ஒண்ணு கவலைப்படாத பாத்துக்கலாம் சொல்லுவா பாருங்க பெரியவா. இந்த ஒரு வார்த்தைக்கு பெரியவா வேணும், பெரியவா பாரம் இல்ல பாக்யம், வயசானவ பாரம் இல்ல, பெரிய பாக்யம் அது. நம்ம தேசத்துல முதியோர் இல்லாமல் இருக்குன்னா வெக்கமா இருக்கு, இருக்கப்படாது அசிங்கம். முதியோர் இல்லங்களை மூடினாலே நாடு உருப்பிடும், இருக்கிறதுனாலே நிறைய பேர் கொண்டு விட்டுருக்கோம், அதான் கவலையா இருக்கு. இருக்கிறதுனால விடுற இல்லவே இல்லை, யாரும் விடமாட்டாரோன்னு. யுதிஷ்டன்லாம் திருத்தராஷ்ணன் வச்சு காப்பாத்துறாரு, இத்தனைக்கு அவ்வளவு அக்கிரமம் பண்ண திருத்தராஷ்ணன், என்னுடைய பெரியப்பா வயசானவர் குழந்தைகளை இழந்தவர் கண் தெரியாதவர்னு யுதிஷ்டன் ஒவ்வொரு நாளா காலில் விழுந்து விழுந்து சேவிக்கிறார் திருத்தராஷ்டிரன். அப்படிப்பட்ட தேசம் இன்னைக்கு என்னடா திரும்ப பக்கம் எல்லாம் முதியோர் இல்லைங்க, அது பெருமையா வேற சொல்லிட்டு இருக்கோம். இது எப்படி பெருமைன்னு தான் எனக்கு தெரியல, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. இது இது இதை விட அவமானம் பாரத தேசத்துக்கு வேற எதுவுமே கிடையாது. பெரிய அவமானம் முதியோர் இல்லங்கள் தான். யாருக்கு எத்தனை இடங்கள் நான் போயிருக்கேன் தெரியும், எத்தனை முதியோர் இல்லங்கள், எல்லாரும் நன்னா இருக்கா, குழந்தைகள் இருக்கா, எல்லாரும் இருக்கா. கைத்தரிசா பகவான் சொல்றான், அப்பா நல்ல இருந்த சுகமே தண்ணீடா லக்ஷ்மணா. அது ஜோர்ரா குழந்தை, அது இல்லையே வருத்தப்பட்டு இருந்தேன். இப்ப ஜடாயு கிடைச்சுட்டார், அப்பாவுக்கு சமமா பெரியப்பா மாதிரி கிடைச்சார். அதனாலதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரிய திருவுடையார் அப்படின்னு பேரு ஜடாயுக்கு. ஒவ்வொன்று ஒரு பேருண்டு, குஹ பெருமாள், பெரிய திருவுடையார், ஏன்னா ராமன் பெரியப்பான்னு சொல்லிட்டானா, அதனால பெரிய திருவுடையார் பகவானே ஒத்துனுட்டான். இவரோட சிறகின் கீழே சௌக்கியமா இருப்பான்டா அப்பா. ஜோர சாரதம் ஏதேன பக்ஷினா, இந்த பக்ஷியுடைய சடைகள் அப்பாவுடைய தோல் கீழே இருந்தா மாதிரி இந்த ஜடாயு பெரியப்பாவுடைய சிறகின் கீழே வர்த்திப்போம்னு பெரிய சிறகான் ஜடாயு. உடனே ஜடாயு சொன்ன, ராமா சௌக்கியமா இருப்பா, நீயோ லக்ஷ்மணன் அப்படி எங்கேயாவது காயாய் கனி கிழங்கு தேட போனா சீதைய நான் பாத்துக்கிறேன்னு, நான் பாத்துக்கிறேன் வேலைக்காரனா நிக்கிறார் தாஸ்யம், வேலைக்காரன் நான் பாத்துக்கிறேன்பா. பகவான் பார்த்தான், சிரித்தான், சந்தோஷம். அவருக்கு தெரியும் ஒரு ஆள் வேணுமே, சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. அழகா பகவான் சொல்றான், லக்ஷ்மணா அப்படின்னா, அண்ணா எங்க பர்ணசாலை எப்படி கட்டணும்னு சொல்லுமோ நான் கட்டுறேன்னுட்டான். எனக்கு வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ எப்படி கட்டணும்னு சொல்லுமோட்டான். உடனே பகவான் திரும்பி ஒரு பர்ணசாலையெல்லாம் அழகா வரைஞ்சு கொடுக்கறான். வரைஞ்சு கொடுத்தாச்சு, லக்ஷ்மணன் தான் ஒருவனா நின்று ஒரு பர்ணசாலை கட்டுறான். ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் வால்மீகி மகர்ஷி. இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் சொல்றது பாருங்க, இந்த பர்ணசாலை அவ்வளவு அழகா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றான். அழகா மூங்கில்லாம் கொண்டு வந்து பீம் எல்லாம் போட்டு பில்லர் எல்லாம் போட்டு அழகா ஜோரா ஓலையெல்லாம் கொண்டு வந்து, இன்னைக்கெல்லாம் அப்படிதான் இந்த ரிசார்ட் எல்லாம் போனேன்னா இந்த பழைய காலத்து வீடு மாதிரி தானே கட்டி விடுறான். பி இந்த நேச்சர்னு சொல்லிட்டு அழகா ஒரு குடிசையை கட்டி விட்டுடுவான், 10,000-20,000 ஒரு நாளைக்கு சேர்ந்து வாங்கிடுறான் சௌக்கியமா. அழகா அந்த மாதிரிலாம் கட்டிட்டு உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றானா, மயில் இறகெல்லாம் கொண்டு வந்து அப்படி டிசைன் வைக்கிறானா லக்ஷ்மணன். ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் வால்மீகி மகரிஷி. என்ன இல்ல ராமாயணத்தை சொல்லாத விஷயம் எதுவுமே, ஆதி காவியம். ஒரு வீடை டெக்கரேட் பண்ணமா, ராமாயணத்தை படிக்கிற தெரியும் எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு. அத்தனை அழகா இருக்கு, பார்த்து பார்த்து கிளீனா பகவான் அழகா படம் வரைஞ்சு கொடுத்துருக்கான். லக்ஷ்மணன் அழகா பர்ணசாலை, தாசனா வேகம் ஒரே ஒரு ஆளா நின்றுட்டு ஃபுல்லா பர்ணசாலை கட்டுறா. கட்டி முடிச்சவொடனே கிரகப்பிரவேசம், பகவான் வந்து பார்க்கலாம் வீடெல்லாம் எப்படி கட்டியிருக்கான் அப்படின்னு. உள்ள நுழைஞ்சவொடனே அழகா ஒரு லிவிங் ரூம், இன்னைக்கு சொல்றேன் கரெக்டா லிவிங் ரூம் இருக்கு. எதுக்குடா அப்படின்னா, முனிவர்கள் ரிஷிகள்லாம் வந்தா ராமனோட உட்காந்து பேசுறதுக்காக லிவிங் ரூம். அவெல்லாம் உட்காரத்துக்காக அழகா கல்லு வச்சு ஒரு திண்ணை மாதிரி கட்டி, அதுல கையெல்லாம் வச்சு அழகா ஒரு சேர் மாதிரி, பர்மனன்ட் சேர் சொல்றேன் திண்ணை மாதிரி, அந்த மாதிரி லிவிங் ரூம்ல உட்காந்து பேசுறதுக்கு வச்சிருக்கான். அடுத்து அழகா ஒரு சின்ன மினி கிச்சன், அழகா சமையல் எல்லாம் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா அழகா ஒரு ஹால், இவ்வளவுதான் பகவான் சொல்லியிருக்கான். வந்தா பேசுறதுக்கு ஒரு இடம், இவன் லக்ஷ்மணன் சீதை படுத்துக்கிற ராத்திரி ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவ்வளவுதான். லக்ஷ்மணன் கட்டிருக்கிறத பார்த்துட்டு ராமன் இறுக்கி ஆலிங்கம் பண்ணா, ஏ லக்ஷ்மணா நீதாண்ட அப்பாவை இழந்து விட்டாள், எனக்கு அப்பா தோ இருக்காதுன்னு லக்ஷ்மணனை காட்டினான். ஏண்டா அப்படின்னா, லக்ஷ்மணன் எக்ஸ்ட்ராவா அண்ணாவும் மண்ணியும் தனியா இருக்கிறதுக்காக ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ராவா கட்டிட்டான். ஒரு அப்பா தானே பிள்ளைக்கு பார்த்து பார்த்து பண்ணுவார். தசரதனுக்கு உயிர் போகும்போது வருத்தம் இருந்துதான், நான் போன பிறகு என் ராமனை யார் பார்த்துப்பான். அந்த வருத்தம் தீரத்துக்காகவே லக்ஷ்மணனா, ஒரு அப்பா தானே குழந்தைக்கு பெட்ரூம் பண்ணுவான், கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி ஆசை முடிவு பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி லக்ஷ்மணன் ராமனும் சீதையும் ஏகாந்தமா இருக்கிறதுக்காக ஒரு பெட்ரூம் கட்டுறான். பகவான் பார்த்துட்டு சொல்றான், ஆச்சரியமா வெயில் காலத்துக்கு ஒரு தண்ணீர் பந்தல் போல தசரத சக்கரவர்த்தி எனக்காக உன்னை விட்டுட்டு போயிருக்காரான்னு. அதனால அப்பாவை இழந்தவன் நீதான், எனக்கு எங்க அப்பா தோ இருக்கான் லக்ஷ்மணன் ரூபத்திலேன்னுட்டார். லக்ஷ்மணன் கைய கூப்பிட்டான்னா, நான் இன்னைக்குமே உங்களுடைய தாசன், வேற ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னுட்டான். அழகா பகவான் கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணா சௌக்கியமா இருந்துருக்கான். சௌக்கியமா இருக்கப்படாது, சௌக்கியமா இருந்தாச்சுன்னா அப்புறம் கதையில ஒரு சுவாரஸ் ஒரு ட்விஸ்ட் வேணும் இல்லையா. அழகா எல்லாரும் சௌக்கியமா இருந்தா ஜோரா வந்துட்டா சூர்பனகா எதிர்ச்சையா, ரொம்ப இடத்துல சில இடங்கள்ல மட்டும் வால்மீகி மகரிஷி ராமாயணத்துல எதிர்ச்சையா எதிர்ச்சையா எதிர்ச்சையான்னு ஒரு மூணு இடத்துல சொல்றார். முதல் எதிர்ச்சையா இந்த கூணி மாடி மேல ஏறி ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காக ஊர்ல பண்ற அலங்காரத்தை பார்த்தார். ரெண்டாவது எதிர்ச்சையா சூர்பனகா, எதிர்ச்சையா அப்படின்னா தெய்வ இச்சையான்னு அர்த்தம். அவன் சங்கல்பம் பண்ணி தானா நான் சொல்ல எதேச்சையா வாழ பார்த்தேன், பகவான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணணும்னு அவன் சங்கல்பம் பண்ணியாது எதிர்ச்சையா. எதிர்ச்சியா வந்தாலாம் ராமன் அதுவும் ஒன்னும் உடம்புல அலங்காரம் எதுவும் கிடையாது, மர உரிய தரிச்சுண்டு ஜாலியா ஸ்டைலா அப்படி கோதண்டத்துல அப்படி கையை வச்சுண்டு சீதையோட அமக்கலமா ரிலாக்ஸ்டா பேசிருக்காரு, கேஷுவலா. அது ஒரு அழகு, பகவான் எப்பயுமே ஃபார்மலா பாக்குறது ஒரு அழகு, ரிலாக்ஸ்டா பாக்குறது ஒரு அழகு, அதெல்லாம் நிறைய உண்டு. பிரம்மாத்த குழந்தைகள ஃபார்மலா ஸ்கூலுக்கு போகும்போது அது ஜம்முன் இல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஷூஸ் எல்லாம் போடணும், அது ஒரு அழகு. ஆத்துல வந்தா ஒண்ணு போட்டுக்காம ஒரு ரூபமா ஓடும், அது ஒரு அழகு. அதானே அழகு, எல்லாமே அழகு. அது வெளியில போனோம்னா டிப்டாப்பா ட்ரிப் பண்ண, அது ஒரு அழகு. ராமச்சந்திர மூர்த்தி ரிலாக்ஸ்டா இருக்கும், அதனால இத்தனை கோவில்கள்ல பகவான் இத்தனை ரூபத்துல இருக்கான். ஸ்ரீரங்கத்தை பாருங்க, ஒய்யாரமா ரிலாக்ஸ்டா படுத்துட்டு, டென்ஷனா படுத்துட்டு மாட்டார், ஜாலியா படுத்துட்டு போக சயனம். திருவனந்தபுரத்தில் தாமரை பூச்சி விளையாடிட்டு இருப்பார், அவன் டென்ஷனா நின்று பத்மநாபா ரட்சிக்கணும்னு கத்தின்னு இருந்தா தாமரை பூசா ஓகே 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 ஆள் இறங்கட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸா. திருப்பதி போய் அவர் பாட்டு ஜாலியா இருப்பார், ரட்சிக்கிறவனே ஜாலியா இருக்கான், நமக்கு ஏன் டென்ஷன், ரட்சிக்கப்படுற வஸ்து ஏன் டென்ஷன் ஆகணும், ரட்சிக்கிறவனே கேஷுவலா ரிலாக்ஸா நான் பாத்துக்கிறேன், நோ டென்ஷன், ப்ளீஸ் பி ஹாப்பின்ற மா சுச்ச வருந்தாதேன்றான் கீதையில. வருத்தப்படுறதே ஜென்மாவை வச்சுட்டு நம்ம தப்பு, கேர்ஃபுல்லியா விட்டுடுங்க. நீங்க தூங்கும்பொழுது உங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷப்படுறது தெரியுமா, அப்பாடா வாழ்க்கைக்கு அப்பதான் டென்ஷன் இல்லை, நிம்மதியா தூங்குறா அப்படின்னு. நம்ம முழிச்சோன்னா முதல்ல டென்ஷன் ஆகுறது நம்முடைய வாழ்க்கை, ஐயோ எழுந்துட்டானே அச்சோ எழுந்துட்டாலோ, என்னெல்லாம் நினைக்க போறாளோ, என்னெல்லாம் குழப்பிக்க போறாளோ, என்னெல்லாம் புலம்ப போறாளோ தெரியல, நம்ம லைஃப் நம்ம எழுந்துக்கிறது டென்ஷன் ஆகும். ஜாலியா விட்டுடுங்க, சுவாமி இருக்கா அவனுடைய வேலைக்காரன் நான், அவன் எனக்கு வேலைக்காரன், கண்ணன் என் சேவகன், ஜாலியா விட்டுடுங்கோனே, டென்ஷனே வேண்டாம். பத்ராசல ராமதாசருக்கெல்லாம் பகவான் சேவகனா போய் நிக்கிறான், நான் ராமுடு இவன் லக்ஷ்மணன், என்னுடைய நாங்கள் பத்ராசல ராமதாசருடைய சேவகர்கள்னு பகவான் கைகட்டி நிக்கிறான். அப்போ பகவான் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அவன் நம்மளை பார்த்துக்கான், இவ்வளவு நாள் பார்த்தவன் தான் இனிமேலும் பார்த்துக்க போறான். பிரளயத்துல ஒண்ணுமே ஞாபகம் இல்லாம கர்ப்பத்தில் இருந்தும் அப்ப காப்பாத்தவன் இப்ப காப்பாத்த மாட்டானா, காப்பாற்றுவான். பிரளயத்துல அழகாக எல்லாரும் நம்மள சுகமா தூங்கிட்டு இருந்தோம் கர்ப்பத்துல. இவன் பாட்டுக்கு கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விரிவேசயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம்னு படுத்துட்டு இருக்கான். அப்ப கர்ப்பத்துல வச்சுட்டு காப்பாத்தினவன் இப்பையும் காப்பாத்துறான், சந்தேகமே வேண்டாம். சூர்பனகா வந்துட்டா அந்த ராமன் உட்கார்ந்துருக்கு அழகு ரிலாக்ஸா, ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை நீட்டிண்டு. இப்ப வீட்டுல யாருமே இல்ல வச்சுக்கோங்களேன், இந்த சோஃபால எல்லாம் உட்கார மாட்டோம், இந்த சோஃபால கீழே உட்காந்துட்டு இந்த சோஃபா மேல கையை வச்சு அப்படி கேஷுவலா உட்காந்து அதான் சுகம். யாரா வந்தா ரொம்ப டீசெண்டா சோஃபால உட்காருவோம், யாருமே இல்லைன்னா கீழே படுத்துட்டு காலை தூக்கி சோஃபா மேல கொண்டு படுத்துவோம், அது சுகமே தனி, அது அது தனி சுகம் என்னவா இருக்கட்டும். அதுக்குதான் இந்த காலத்துலலாம் அந்த கதவை ஓட்ட வச்சு லென்ஸ் வச்சுட்டோம், பெல் அடிச்சோன்னு யாராவது ஒருத்தர் பாப்பா, இப்போ நம்ம மனுஷா கதவை தர அப்படியே இருக்கலாம்னு, யாராவது வர உள்ள போ பண்ணி கிடக்கிற எல்லாம் திருப்பி வாங்கும், அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு டைம் உண்டு. லேட் ஆகிறது அப்படின்னா நம்ம வந்து அவளுக்கு பிடிக்கல, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். வேகமா அந்த கதவை தான் நம்ம மனுஷான்னு அக்கறை கொண்டு உடனே வந்து கதவை திறந்துட்டான். ஸ்ரீரங்கத்துல பகவான் நம்மளை நம்ம மனுஷாலாம் பார்க்கறான், அதனால எப்படி பண்ற வா 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 அப்படின்றான். ரிலாக்ஸா உயாரமா தாச்சின் சுகம், பகவான் சுக்கியமா இருக்க நம்மளும் சுக்கியமா இருக்கணும். சூர்பனக பார்த்தா மயங்கி போயிட்டா, என்ன அழகு, அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான பகவான், பல 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 பலன்னு காற்று வாசியா வேற இருக்கானா, அதுவும் நல்ல டயட்ல இருக்கார் சுவாமி, நேச்சுரல் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு, இந்த வேக வச்சு நெய் அதெல்லாம் இல்லை, பர்ஃபெக்ட் டயட், நல்லா கிரீன் வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரெஷ் காய்கறிகள் எல்லாம், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஆர்கானிக் பழமா சாப்பிட்டு சும்மா தாளா 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 ஆப்போஸ் மாங்காலாம் அங்கேயே அப்படி பிரிஞ்சு சாப்பிட்டு இருக்க சௌக்கியமா, ஒரு குறை இல்லாம அப்ப எடுத்து அப்ப அலம்பி அப்ப சாப்பிடறான். ஃப்ரிட்ஜில் முந்தானேத்தி வாங்கி அவன் கொண்டு வரதையும் ஒரு 40 நாள் ஆகும் வச்சுக்கோங்க, அவன் கண்டெய்னர்ல போட்டு அதை மருந்தை போட்டு அப்புறம் நம்ம கடைக்கு வந்து அவன் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு அங்கேயிருந்து நம்ம வாங்கி நம்ம ஆத்த கொண்டு நம்ம ரொம்ப ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு அவர் 10 நாள் கழிச்சு அது செத்தே போச்சு, செத்தே போச்சு. அதுல வெறும டேஸ்ட்னு ஒண்ணு இருக்கிறனால ஓடிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துலாம் அவரு மாம்பழம் ஆத்துல வச்சோம்னா அப்படி மூக்குற வாசனை வரும், இப்ப மூக்குக்குள்ள கொண்டு வச்சா கூட வாசனையே வருது இல்லை, அது ஒண்ணுமே இல்லை, சுத்தமா ஒண்ணுமே இல்லை, வெறுமே ஏதோ ஒரு ஆத்ம திருப்திக்காக சாப்பிட்டு இருக்கும் அவ்வளவுதான், ஒண்ணுமே ஒண்ணு. ஆனா பகவான் ஃப்ரெஷ்ஷா அப்ப ஏ லக்ஷ்மணா அப்படின்றான், அந்த கை காட்டினும் ஓடியே பிரச்சனை அண்ணா பாருவோம், அப்ப பழம் ஏ அணில் கடிச்சிருக்கடா ஆமாண்ணா கிடைக்கிட்டு ஓடுறானா எடுக்கிறானா கொண்டு கொடுக்கறானா அலம்பி கொடுக்கறானா சாப்பிடறோம், கஷ்டப்பட்டு அண்ணா கேட்டாருன்னு கொண்டு கொடுத்தா பகவான் சீதா பழம் பாத்தியே பிடிச்சிருக்கல சாப்பிடுவான். லக்ஷ்மணன் இப்படி பார்த்தான், இவருக்கு நினைச்சு கஷ்டப்பட்டு மேல ஏறினேன், தாயாருக்கும் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே மரத்தையே உழுக்கிருப்பான், தாயார் இன்னும் ஏற்றமா, தாயார் இப்படி கண் பார்க்கிறாளா உடனே பெருமாள் புரிஞ்சுக்கிறா ஹே லக்ஷ்மணான்றா பிரிச்சு கொண்டு கொடுக்கலாம், அப்படி ஒரு பாக்கியம். அப்படி பகவான் நன்னா சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கான். சூர்பனகா பார்த்தா ஐயோ இந்த மாதிரி ஒரு புருஷனை அனுபவிக்கிறேன்னா இந்த சரீரத்துக்கு என்ன பிரயோஜனம் நினைச்சுட்டான், ஒரு காமம் வந்துடுது, சுவாமியை பார்த்து காமம் வரலன்னா தான் அதிசயம், அந்த ஈர்ப்பு அந்த அழகு ரொம்ப அழகா சொல்றாரு நம்மாழ்வார் திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிராயர பார்த்தது எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. நம்மாழ்வார் புருஷன், ஒரு புருஷனே திருக்குறுங்குடி நம்பிய பார்த்து செங்கனி வாய் ஒன்னோட மனசு போகிறதே அடிச்சுட்டார்னா ஸ்திரீயா இருந்தா மயங்கத்தானே செய்யும். ஸ்திரீயா இருந்தா மயங்கத்தானே செய்யும் நிச்சயமா. பாங்கியதிகாரி போய் பார்த்தம்னா பாங்கியதிகாரி அப்பப்ப இந்த சட போடுவா பிருந்தாவனத்துல எதுக்குடா அப்படின்னா அவன் அப்படியே பார்த்துட்டு இருந்தா காமம் ஜாஸ்தி ஆயிடுமோ, நமக்கு இல்ல அவனுக்கு பின்னாடியே ஓடி வந்துருவானோ. அந்த மாதிரி ராமனுடைய ரூப சௌந்தர்யம் ஸ்திரீ சுவாவம் தானாவே ஒரு புருஷனை பார்த்து ஈர்க்கும் இல்லையா. ஒரு வயசு வந்து கொடுத்தனா ஸ்திரீ சரீரம் ஒரு புருஷனை பார்த்து ஒரு ஈர்ப்பு ஒரு ஆகர்ஷணம் ஈர்க்கிறது இல்லையா. அதுவும் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் அவ்வளவு அழகா இருக்கான், உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குறை இல்லாமல் சாமுத்ரிகா லட்சணப்படி அவைய வந்து மன்னார்குடி ராஜகோபாலன் அந்த கையை அப்படி வச்சு இடுப்ப சாச்சு நிக்கிற அழக பார்த்தால அச்சோடான் இருக்கும் வடுவூர் ராமன். அது ஒரு புன்னகைக்கு உசிரியே கொடுக்கலான்னு சொன்னோம். அந்த நிக்கிற அழகே தனி மன்னார்குடி ராஜகோபாலன் வடுவூர் ராமன் பார்த்துட்டே இருக்கலாம். பெருமாள் ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் அது நடந்துற அழக பார்த்தா மனசு என்னவோ பண்ணும். பாண்டுரங்கன் இடுப்புல கை வச்சு என்ன ஜம்முன்னு இருக்கான் மனசு அப்படியே கொள்ளை எடுக்கிறான் இல்லையா, சொட்டு தொட்டு பார்க்கணும்னு ஆசை வருது இல்லையா. அப்ப அர்ச்சாவதார மூர்த்திக்கே இவ்வளவு ஈர்ப்புன்னா பிரத்யக்ஷத்துல பகவான் நகமும் சதையுமா உட்கார்ந்து ஈர்ப்பு வரலன்னா தப்பு வந்தா தப்பே இல்லை. ஈர்த்துட்டான் ஜம்முன்னு இருக்கான் பல 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 பலன்னு ஜொலிக்கிறான். அந்த முடிய கட்டின் இருக்கிற அழகும் அந்த காதும் அந்த கண்களும் கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. திருப்பானாழ்வார் சொல்ற ரங்கநாதனுடைய கண்கள் என்னமோ பண்ணி புலையறதே, ஐயோ செய்யவா என்னை சிந்தை கவர்ந்ததுவே. இந்த ரங்கநாதனுடைய சிங்கனிவாய் என் புத்தி அபகரிச்சு போயிடுத்து என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன். அப்ப சூர்பனக மயங்கினா தப்பே கிடையாது. பள்ள 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 பலன் ஜொலிக்கிறான் ராமன். அப்படி மயங்கி போயிட்டா அழகா பக்கத்துல வந்துட்டா ஹா உன்னை பார்த்து மயங்கிட்டேன் வா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கும் லிவிங் டுகெதர். அந்த காலத்தே கான்செப்ட்லாம் இருந்திருக்கு, லிவிங் டுகெதர் கான்செப்ட்லாம் அந்த காலத்தே இருந்தது. அதாவது ராட்சச குணம்னு சொல்லியிருக்கான் லிவிங் டுகெதர் நம்ம பார்த்து ஜாலியா இருக்கலாம்னு. அவ்வளவுதான் லிவிங் டுகெதர் அவ்வளவுதானே, ஒன்றும் அங்கே சாஸ்திரம் கிடையாது சம்பிரதாயம் கிடையாது. ஆசை இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம், அப்புறம் நீ பாட்டுக்கு போ நான் பாட்டுக்கு போறேன். அந்த மாதிரி சூர்பனகாசரா வா ஜாலியா இருக்கலாம்டா. பகவான் சிரிச்சான், பகவானுக்கு ஒரு ஆத்திய ரசம் ராமனுக்கு அப்படி சிரிச்சான். சூப்பரா இருக்க சூர்பனகை பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் ராமன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. பகவான் இப்படி பார்த்துட்டு பக்கத்துல பொண்டாட்டி இருக்கா காளி கண்ட பொண்டாட்டி இவ்வளவு விட்டு ஒண்ணும் வண்ண முடியாது பாரு காடு வரைக்கும் வந்து உச்சிர வாங்குறான் பகவான்றான் எல்லாம் தலையெழுத்து அப்படின்றான். சூர்பனகை அப்படி பார்த்தா ஐயோ ரொம்ப நல்லவனா இருக்கானே. பகவான் கிட்ட கேட்கிறான் நீ யாரு என்ன. பகவான் சொன்னா நான் தசரத ராஜகுமாரன் வனவாசத்துக்கு வந்திருக்கேன் எல்லாம் சொல்றான். இப்ப சூர்பனகையை பார்த்து நீ யாருன்னு கேட்கிற அவன் சொல்றா நான் ராவணனுடைய தங்க ஆச்சரியமா எங்க குடும்பத்தை ஒரே ஒருத்தன் உருப்படாதவன் இருக்கான் யாரானா விபீஷண சு தர்மாத்மா நத்து ராட்சத சேஷ்டித்தக. எங்க குடும்பத்தை ஒரே ஒருத்தன் உருப்படாதவன் யாருன்னா விபீஷணன். ஏன்னா ராட்சச குணம் ஒண்ணு கூட இல்லை படுபாவி, எங்களுக்கு ஒரே பயம்தான் அவனாலேயே எங்க குடும்பம் வீணா போறதோன்னு நினைக்கிறேன் அப்படியே நடந்துடுச்சு. ஏன்னா விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சத சேஷ்டித்தக. அவனுக்கு ஒரு ராட்சத குணம் கூட இல்லை, ரொம்ப சமத்தா இருக்கான் எங்களுக்கு. அதை நினைச்சு அவன் தான் உருப்படாம இருக்கானேன்னு ஒரே கவலைன்னுட்டான். அப்ப பகவான் அழகா சொன்னாங்க நான் கூட கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட இருக்கேன், அது ஒவ்வாறு என் தம்பி நான் கூட வெட்டியா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அவன் பாரு நன்னா உடல் உழைப்பு என்ன அழகா மரத்தெல்லாம் புலந்துட்டு இருக்கான் பாரு, சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு பாரு, ஜோரா போய் பாரு, மனைவி இல்லாம தனியா இருக்கான் பைய, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு. அவ பார்த்தா நல்ல ஐடியாவா இருக்கு. உடனே லக்ஷ்மணன் கிட்ட ஹே லக்ஷ்மணா அப்படின்னா இப்படி பார்த்தா அண்ணா நம்மளை மாட்டி விட்டுட்டார், இவரை நம்பவே படாது, இவர் மாற்றாரு நம்மளை மாட்டி விட்டுருவா அப்படின்னு ஒரு பாரு பார்த்தா. ஏமா உனக்கு அறிவில்லையா அண்ணா, ஏன் இப்படி சொல்றா என்ன உனக்கு தெரிய வேண்டாமா. அவர் பாரு ஜம்மனு எஜமானன் மாதிரி உட்கார்ந்து இருக்கா, நான் பாடி வேலை பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொம்பளைக்கும் சேர்த்து நீ வேலை பண்ணணும். சீதா பாக்குற நான் பாடி தேவேந்தானே உட்கார்ந்து இருக்கேன், இவன் ரெண்டு பேரும் எதுக்கு என் தலையை உருட்டுறான். சூர்பனக பார்த்தா இதுவும் வாஸ்தவன் தான், பேசாம ராமனையே கல்யாணம் அங்க ஓடுறான். ரெண்டு பேருக்கிட்டே மாத்தி மாத்தி ஆசைப்பட்ட பாருங்கோ. இதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணாவதார சமயத்துல குப்ஜையா வந்து ரெண்டு பேருக்கு சந்தனம் பூசலாம், ஜம்முன்னு கூனியா வந்து சந்தனம் பூசலாம், ரெண்டு பேர் செழிப்பையும் ஆசை வச்சதுனால. பகவான் மேல எப்படி ஆசை வச்சாலும் நீ போகாது, நிச்சயமா பகவான் மேல வச்ச வார்த்தையோ ஆசையோ பக்தியோ வீண் போகவே போகாது. ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி விளையாடணும்னே சூர்பனகை பார்த்தா இத்தனைக்கும் காரணம் சீதை தான். இவளை கொண்டு போட்டுட்டோம்னா ரெண்டு பேரும் அனுபவிக்கலாம்னு ஆசைப்பட்டுட்டோம். இவனும் வேணும் அவனும் வேணும், ரைட்டு. சீதையை கொண்டுடலாம், அவனு சீதை மேல பாஞ்சா. உடனே பகவான் ஏ லக்ஷ்மணா அப்படின்னு விட்டான். இவர் போக வேண்டியது, இவர் கொண்டாட்டி தானே, இவர் தானே பாஞ்சி காப்பாறோம். ஏ லக்ஷ்மணா அப்படின்னு விட்டான். அண்ணா அண்ணா, அடுத்த நிமிஷம் பார்த்தா மூக்க வெட்டினான். சரி ஆணு கதர்றா, அவள் கொஞ்சம் அழகா இருந்ததே மூக்கு தான், அதுவும் போச்சு. மூக்க வெட்டினான், அடுத்துண்டு ஓடுறா, கத்து 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 கத்துண்டு ஓடுறா. லக்ஷ்மணன் அப்படி சிரிச்சான், அண்ணா சந்தோஷமான பரம திருப்தி தான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸா வெட்டின ஒரு சீவிடா, என்ன அழகா சீவிட்ட காது மூக்கெல்லாம் அமக்கலமா வச்சுட்டியாடா அப்படின்னா. ஓடுறாளா சூர்பனக, நேர ஜனஸ்தானத்துக்கு ஓடுறா. கரதூஷணாதிகள் இடத்துல போய் புலம்பலாம். இப்படி ஆயிடுது, ஒரு மனுஷனை மூக்க வச்சுக்கிட்டான், காதை வச்சுட்டான் அப்படின்னு ஓடி போய் சொல்லிட்டான். உடனே அங்கேருந்து ஓடி வர வாழ சண்டை போடுறது, ஒரு யுத்தம் நடக்கிறது, எல்லாரும் அடிச்சாச்சு. உடனே திரும்பி நிறைய பேர் வரா. அப்ப ஆச்சரியமா லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா பெரிய யுத்தம் வர்றது, நீங்க போய் தாயாரோடு அப்படி மேட்டில் போய் நின்றுக்கோங்கோ, நான் யுத்தம் பண்றேன், நான் வேலைக்காரன் அப்படின்னா. பகவான், இல்ல லக்ஷ்மணா, இந்த இடத்துல நான் தான் யுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டான். லக்ஷ்மணன் கேட்டான், ஏன்னா என் யுத்தத்துல சந்தேகம் வந்துடுதா? இல்ல இல்ல, எனக்கும் சீதைக்கும் ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்கு, அந்த கணக்கை நான் தீக்கணும், இன்னைக்குதான் எனக்கு சான்ஸ் வாய்ச்சிருக்கு. ரொம்ப நாளா காத்துருக்கேன், கிட்டத்தட்ட 13 வருஷமா இந்த மாதிரி ஒரு நாளுக்காக காத்துருக்கேன். அந்த சீதையோட எனக்கும் இருக்க ஒரு கணக்கு, ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு 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 பஞ்சாயத்து வந்து தீராம இருக்கு, ஒரு வழக்கு இருக்கு, அதை தீக்கணும், அதனால இந்த யுத்தம் நான் தான் பண்ணுவேன்ட்டான். லக்ஷ்மணன் சொன்ன, இல்லைன்னா நான் தான், இல்லை இல்லை நான் சொல்றேன் கேளு, என் வேலைக்காரனா சமத்தா சீதை ஐஷன் மேல போய் நில்லு, யுத்தம் நான் பண்றேன்ட்டான். சீதை யோசி யோசி பாக்குறா, எதுக்காக, அது என்ன ஆச்சு, நம்ம ஒண்ணுமே அவர் பண்ணலையே, நமக்கு அவருக்கு ஒரு வழக்கு இல்லையே, 13 வருஷமா சௌக்கியமா ஹனிமூன் நன்னா தானே போயிட்டு இருக்கு, திடீர்னு என்னமோ ஒண்ணு இருக்கு இருக்குன்றாரு, என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தான். நீங்களும் யோசிங்கோ நாளைக்கு என்னன்னு சொல்றோம். ராதே கிருஷ்ணன், எத்தனாலதான் எதுவையோ யோசிப்பது. டிவி சீரியல் இல்ல, நாங்களும் கூட கரெக்டா அந்த டிப் ஆஃப் த மொமெண்ட்ல கொண்டு நிறுத்துவோம், யோசிங்கோ தப்பே இல்லை, என்னதான் விஷயம் யோசிங்கோ. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராம 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 சீதாராம ராம 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 சீதாராம. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்தபாகவதலுகு கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. வருதோன்னு அதுல என்ன, அதான் நல்லா கரெக்டா 9 மணி, 5 நிமிஷம் ஃபாஸ்ட் என்ன கிடைக்காது. என் மாசத்துல கரெக்டா இருந்தா 9:29 சரியா. பாரத் மாதாக்கு ஜெய் நன்னா சொல்லுங்க. தேசம் நன்னா இருக்கணும், தேசம் இருந்தா தான் நம்ப. இந்த தேசம் இல்லைன்னா ராமாயணம் எங்க, மகாபாரதம் எங்க, நாராயணியம் எங்க, ஆழ்வார்கள் எங்க, யாரும் கிடையாது. ஜனனி ஜன்ம பூமி சர்க்காதபி கரியசீன்ச. பகவான் சொல்றான், பெத்த அம்மாவும் பிறந்த பொன்னாரும் சொர்க்கத்தை காட்டிலும் உசத்தீன்ச. ஜனனி ஜன்ம பூமி சர்க்காதபி கரியசி. அதனால ஜெய் போலோ பாரத் மாதா கி. இந்த மாதிரி கத்தணும், இந்தியா பாரத ஜெய் அப்படின்னு கத்தணும். சரியா, அது வரணும். ஜெய் போலோ ஸ்ரீ இந்து மாதா கீம், ஜெய் போலோ ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீம், ஜெய் போலோ சரயு மாதா கீம், குண்டலீகவராதா ஹரி விடலா.